பண்பலை 107.4 விவசாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிலையத்துக்கு இன்னைக்கு வந்து டாக்டர் கே கே கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து நம்முடைய வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கல்லூரி முதல்வராக இருந்திருக்கிறாங்க. அது தவிர இப்போ வந்து இயற்கை வேளாண்மையில் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு அந்த இயற்கை வேளாண்மைக்கு சான்றிதழ் வாங்கி கொடுக்குற அந்த சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம விவசாய பெருமக்களுக்கு. இப்போ அவங்கக்கிட்ட வந்து இயற்கை வேளாண்மை பற்றி நம்ம சில கருத்துக்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கிறோம். இப்போ முதல்ல என்ன ஒரு கேள்வி அவங்களுக்கு வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிறோம், அப்புறம் இயற்கை வழி வேளாண்மைன்னு சொல்கிறோம். முதல்ல இது ரெண்டுக்கும் ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சார், நீங்கள் எங்களுக்கு இப்போ இயற்கை வேளாண்மைன்னா என்ன, இயற்கை வழி வேளாண்மைன்னா என்ன, இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
வணக்கம். அன்பார்ந்த உழவு மக்களுக்கு என்னுடைய உடங்கணிந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக ஒரு அருமையான சந்தேகத்தை கேட்டார்கள். அதாவது இயற்கை வேளாண்மை என்று, இயற்கை வழி வேளாண்மை என்று இருக்கிறது. சில பேர் இயற்கை வேளாண்மை சொல்கிறாங்க, சில பேர் இயற்கை வேளாண்மை சொல்கிறாங்க. என்ன வேறுபாடுன்னு சொன்னால், இயற்கை வேளாண்மை என்பது தானாக நடப்பது. உதாரணத்துக்கு இப்போ காடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், வனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அது இயற்கையாக எல்லாம் வருகிறது. அங்கே மழை பெய்கிறது, அங்கே போய் யாரும் வந்து அதுக்கு உரம் போடுவதில்லை, நீர் ஊற்றுவதில்லை, வேறு கலப்பை எல்லாம் ஊட்டி அதில் வந்து விவசாயம் பண்ணுவதில்லை. ஆனால் தானாக வந்துட்டுருக்கு, அதுதான் இயற்கை வேளாண்மை. ஆனால் நாம் செய்வது இயற்கை வழி வேளாண்மை. அதை இயற்கையை சார்ந்து நாம் எல்லாம் செய்கிறோம், எதையுமே செய்யாமல் இருக்கிறதில்ல. எல்லாத்தையும் பண்பாடெல்லாம் புற செஞ்சிட்ருக்குறோம், உழவு நேர்த்தியெல்லாம் செய்கிறோம். அதனால் இது இயற்கை வழி வேளாண்மைன்னு சொல்லப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான கருத்து, நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இயற்கை வழி வேளாண்மைனா செயற்கை உரங்கள், பூச்சி மருந்துகள், பூஞ்சாலங்கள், களைக்கொல்லிகள் இவற்றை போடாது, அதாவது ரசாயனமே எதுவும் போடாமல் இருக்கிறதான் அது போனால் போதும், அதுதான் இயற்கை வழி நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல இயற்கை வழி வேளாண்மை என்பது, அதுக்கு மேலே நிறைய இருக்குது, அதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை வழி வேளாண்மை என்பது அப்புறம் இன்னொரு கருத்து கூட நிலவுகிறது, அது ஏதோ ஓல்டு மெத்தட், பழைய ஒரு முறை என்றும், இப்பொழுது செய்கிறது மாடர்ன் அக்ரிகல்ச்சர், நவீன முறை என்றும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இதுதான் நவீன முறை என்று சொல்ல வேண்டும்.
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. நீங்கள் வந்து பழைய முறைன்னு சொல்லி சொல்கிறது, நவீன முறைன்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ பழைய முறைங்கிறது வந்து இயற்கை வழி வேளாண்மையை சொல்கிறீங்களா, இல்லை இப்போ நம்ம தவறுதலாக அதை மாற்றி சொல்லிட்டு இருக்கிறோமா எப்படி?
இல்லை, இயற்கை வழி வேளாண்மை என்பது நம்ம இப்போ செஞ்சுட்டு செய்ய ஆரம்பித்திருக்கிறது இயற்கை வழி வேளாண்மை. முதல்ல இயற்கை வேளாண்மை செய்து கொண்டு தான் இருந்தார்கள், முன்னோர்களும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் சில காரணங்களால் நம்ம வந்து அதை விட்டுட்டோம். ஆனால் மேலை நாடுகள் அதை பிடித்துக்கூடனே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 130 நாடுகளுக்கு மேலே வந்து இயற்கை வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் முதல்ல ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறது வந்து ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பிரேசில், இட்டலி, ஜெர்மனி, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், அப்புறம் பல நாடுகள் அதில் வந்து முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அண்மையில் பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகள் எடுத்துட்டீங்கன்னாவே சைனா மிக முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்தியா கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறது தெரியல, பின்தங்கி விட்டுன்னு சொன்னால் கூட தப்பில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம், செஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம தான் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி, நடுவில் ஏதாவது கொஞ்சம் தேக்கம் ஏற்பட்டு விட்டது, இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இயற்கை வழி வேளாண்மையில் பயிர் மட்டும் செய்வது இல்லை, மட்டும் அல்லாமல் கிராப்ஸ் நம்ம பண்ணுறோம். ஒன்று அதில் ஒரு வழி பயிர், ஒரே மாதிரி பயிர் செய்யாமல் பல பயிரில் பயிர் செய்யணும். ஒன்று மாற்றுப்பயிர்கள் செய்யணும், பிறகு பயிர் சுழற்சி முறையை கையாளணும். இது இயற்கை வழி வேளாண்மைக்கு மிக முக்கியம். அப்புறம் இந்த நவீன சொட்டு பாசனம், சொட்டு நீர் பாசனம், அது ஸ்பிரிங்க்ளர் சொல்லி தெளிப்பான் பாசனம், அல்லது சில கலப்பைகள், நம்ம சின்ன வடிவில் எல்லாம் சில கலப்பைகள்லாம் வந்திருக்கின்றன, இயந்திரங்கள் வந்திருக்கின்றன, அந்த அறுவடைக்கு இயந்திரங்கள் அல்லது களையெடுப்பதற்கு இயந்திரங்கள், அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதான் இயற்கை வழி வேளாண்மை. சில பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ண பயன்படுத்தக்கூடாது நினைக்கிறார்கள், அப்படி அல்ல. நான் சொல்ல விரும்புகிறேன்,
அதாவது நீங்கள் ரசாயனங்களை பயன்படுத்தாமல் கருவிகளை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால வந்து அதை வந்து அதில் வந்து தவறு இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. ஸோ கருவிகளின் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கருவிகளை பயன்படுத்தலாம், ரசாயனத்தை மட்டும் தவிர்க்கணும் இல்லைங்களா?
ஆமாம். ஏனென்றால் பல இடங்களில் நாங்கள் போகும்போதெல்லாம் பண்ணைக்கெல்லாம் செல்லும்போது, இப்போ இன்னைக்கு நிலைமையில் வந்து பண்ணையில் வேலை செய்வதற்கு ஆள் கிடைப்பதில்லை என்பது பெரிய குறைபாடாக இருக்கிறது, அது உண்மைதான். அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த இயந்திரங்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அண்மையிலே பல இயந்திரங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அவையெல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டன. அது வந்து ஒரு செலவு கூட அதிகம் இல்லை. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு விலை அதிகமாக இல்லாமல் இருக்குது. அப்படி இல்லை கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக அமைந்து ஒரு கருவி வாங்கிட்டு அதை பயன்படுத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இரண்டாவது, இந்த முக்கியமாக மிக்சட் ஃபார்மிங் என்று சொல்கிறோம். மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னா கலப்பு பண்ணையும்னு அர்த்தம். இந்த கலப்பு பண்ணையத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி போன்ற எல்லாவற்றையும் வளர்க்க வேண்டும். அதை வளர்க்கும்போது தான் அவையிலிருந்து வருகின்ற எச்சங்களை எல்லாம் நாம் பயன்படுத்த முடியும்.
இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்கிறோம், ஆடு மாடுகளோட சேர்ந்து வளர்க்கறது. அப்போ கலப்பு பண்ணையமும் ஒருங்கிணைந்த பண்ணையமும் ஒரே கருத்து தானே, இல்லை இது ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கு?
ரெண்டும் ஒன்றே தான், ஒன்று தான். ஒருங்கிணைந்த பண்ணையம் சொல்லலாம், கலப்பு பண்ணையம் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய இப்போ எங்கள் என்னையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கள் பண்ணையத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சிறுவனாக இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், எங்கள் போகும்போது பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கும்போது கூட அங்கெல்லாம் போயிருவேன், இல்லை வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் பண்ணையில். பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கோங்க, அதாவது பயிர் வளர்ப்பு ஒரு பக்கம், பிறகு ஆடு இருக்கும், மாடு இருக்கும், செம்மறி ஆடு இருக்கும், வெள்ளாடு இருக்கும், அப்புறம் கிணறு, பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா மீன் வளர்த்து வளர்ப்பார்கள். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்போ என்னாச்சுன்னா பட்டு கிடை போடுவாங்க. ஆட்டுக்கடை வரைக்கும் 100 வந்து ஆடு செம்மறி ஆடு இருந்துன்னு வச்சுங்களேன், கிடை போட்டு ஒவ்வொரு மாலையிலும் அதை வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த எச்சம் அந்த வருகின்ற அந்த ஆட்டினுடைய புழக்கை, அவருடைய சிறுநீர் எல்லாம் அந்த மண்ணில் அப்படியே போய் சேர்கிறது, அது உரமாக பயன்படுகிறது. இது போல இயற்கையாக அப்போ இன்னும் இலை தலை இது நிறைய பண்ணணும். இப்போ இயற்கை வேளாண்மையில் வந்து காடு வளர்ப்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். காடுன்னா பெரிய காடுங்க மட்டும் வளர்க்க முடியாது, எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஓரம்பாத்துல எல்லாம் எத்தனை வகையான செடிகளை மரங்களை வளர்த்த முடியுமோ அத்தனை வகையான செடிகளையும் மரங்களை வளர்க்க வேண்டும், அது ஒரு கோட்பாடு. இது போல இந்த இயற்கை வேளாண்மைங்கிறது ஒரு சுற்றுப்புற சூழலை மிக சிறப்பாக பாதுகாக்க வகை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதுல அது மட்டுமல்ல, மனிதனுடைய மனநலம், உடல் நலம், அந்த கால்நடைகளுடைய வளம் நலம், மண்ணினுடைய வளம் நலம் ஆகியவை மேம்பாடு செய்வதற்கான பலவிதமான கூறுபாடுகள் இதில் அமைந்திருக்கின்றன.
இப்போ நீங்க விவசாயத்தோட சேர்ந்து மரங்களை வளர்க்கணுங்கிற ஒரு கொள்கை இருந்தது, வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. இந்த மரங்கள் வந்து என்ன காரணத்துக்காக அப்ப எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க?
மரங்கள் வந்துங்க, மரங்களை பத்தி பேசினா ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன் நானே. அவ்வளவு
விவசாயத்தோட சம்பந்தப்படுத்தின கருத்து மட்டும் சொன்னாலே போதும்.
சரி சரி, விவசாய சம்பந்தத்துக்குள்ள முதல் கருத்து வந்து அது இருக்கிற இலை தலையெல்லாம் நம்ம எடுத்து நம்ம மண்ணுக்கு உபயோகப்படுத்தணும், அது முக்கியமானது.
பசுந்தாள் உரத்துக்காக?
பசுந்தாள் உரத்துக்காக, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. பிறகு அப்போல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அதிலிருந்து மரத்திலிருந்து சில கருவிகள் செய்வதற்காக மரத்தை பயன்படுத்தினார்கள். இப்போ ரட்டமாட்டு வண்டி இருந்தது, அது கலப்பை இருந்தது. அப்போல்லாம் அந்த மரத்திலிருந்து எடுத்த அந்த எடுத்து தான் அந்த அங்கே இருக்கிற தச்சர் வந்து இதெல்லாம் செஞ்சு விவசாயிகள் கொடுத்துக்கிட்டு
இருந்தாங்க. உழவு கருவிகளுக்கு,
உழவு கருவிகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள்.
இப்போ இன்னொரு கருத்து கூட நான் இங்கே படித்து ஞாபகம் வருது எனக்கு. இப்போ இந்த நிறைய மரங்கள் இருக்கும்போது நிறைய பறவைகள் வந்து அங்கே தங்க முடியும். நிறைய பறவைகள் இருக்கும்போது அது வந்து நீங்கள் இந்த மகரந்த சேர்க்கைகள் அவட நமக்கு வந்து பயன்படும். சில பூச்சிகள் எல்லாம் அதை பிடிச்சி சாப்பிட்டோன்னு நீங்கள் வந்து விவசாயத்துக்கு பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய அந்த பூச்சிகளை கூட அப்படி சாப்பிட்டுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மரம் வளர்ப்பு மேலே வரக்கூடிய பயன் தானே அது? அப்படி
அது உண்மைதானுங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, பறவைகள் வரும்போது பறவைகள் வந்து பயிர்களுக்கு சேதம் இடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இன்னைக்கு நம்ம பண்ணைகள்லாம் போய் பார்க்கும்போது மயில்கள் நிறைய இருக்கின்றன, அங்கே சில இடத்துல குரங்குகள் இருக்கின்றன, சில பறவைகள் இருக்கின்றன. இந்த பறவைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதுக்கு நாம் வேண்டிய பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த இயற்கை வழி வேளாண்மையில் நமக்கு உணவு உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இப்போ?
ஆமாம், அது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு இயற்கை வழி போனோம்னா விளைச்சல் குறைவாக இருக்கும், இவ்வளவு நிலத்துக்கும் இயற்கை வழி இன்புட்ஸ்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து
இடுபொருட்கள்
அது வந்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்தை எல்லாம் கிளப்புறாங்க. உண்மையில எனக்கு அந்த சந்தேகம் தான் இருக்கு. இப்போ நீங்கள் இயற்கை வேலைன்னு சொல்லும்போது இப்போ இவ்வளவு நிலத்துக்கும் வேணும் இயற்கை இடுபட்டு நம்மளால் வந்து தயார் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை இறக்குமதி பண்ணுறது வாய்ப்பு இருக்குமா, அதை சொல்லுங்களேன்.
அது எப்படின்னா இயற்கை வேளாண்மைங்கிறதுங்க பரவலாக செய்வது வேறு விஷயம். இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சின்ன பண்ணைன்னு சொன்னால் அது 400 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்கும், 1000 ஏக்கர்லாம் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிராக்டர் மூலம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாமே சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், அது மாதிரி மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு ஆகியதை சொல்லுவோம். ரொம்ப சின்ன சின்னது, ஒரு 1/2 ஏக்கர் 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் 3/4 ஏக்கர் இந்த மாதிரிலாம் வச்சுட்டுருக்கிறோம். இதில் உறுதியாக நாம் நல்ல முறையில் மண்ணை பராமரிக்க முடியும், நல்ல முறையில் அதற்கு வந்து உரங்கள் கொடுக்க முடியும். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான இடுபொருள் இருக்குது. ஒன்று வந்து பண்ணையத்துக்குள்ளேயே இருந்து எடுக்கின்ற இடுபொருள், அதை வந்து ஆன் ஃபார்ம்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இன்னொன்று வெளியிலிருந்து கொண்டு வர இடுபொருள், அது ஆஃப் ஃபார்ம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ பண்ணையத்துக்குள்ளே என்னென்ன வருதுன்னு சொன்னால், அது இருக்கிற கழிவுகள், அதாவது பயிர்களுடைய கழிவுகள், மாடு போன்ற அந்த விலங்கு கால்நடைகளுடைய கழிவுகள், இவை எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். அதை கம்போஸ்டாக பண்ணணும். அந்த கம்போஸ்டாக பண்ணுறது அந்த காலத்தில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் தோட்டங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்போஸ்ட் குடிகள் இருக்கும். அதில் அப்பப்போ கொஞ்சமாக போட்டு இருப்பாங்க, மேலே கொஞ்சம் மண் போடுவாங்க, இலதலை போடுவாங்க, போட்டு அது ஒரு 2 மாதம் 3 மாதம் வச்சிங்கன்னா அருமையான கம்போஸ்ட் ஆயிரும். அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெளியிலிருந்து நீங்கள் உரம் வாங்க வேண்டிய இல்லை அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. அது ஒரு முக்கியமான பங்கு இந்த இயற்கை வேளாண்மையினுடைய ஒரு கோட்பாட்டில், இது முக்கியமானது ஒன்று. அப்படி அவர்களாகவே அவர்களுக்குள்ளே வெளியிலிருந்து எதுவும் வாங்க வேண்டியதில்லை, உள்ளுக்குள்ளே எல்லா விதமான உற்பத்தி பண்ணி அதை மண்ணுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்து இருக்கிறது. இது வேண்டும். சப்போஸ் முடியலன்னு வச்சுங்களேன், வெளியிலிருந்து எடுக்கணும்னு சொன்னால் அது வந்து வெளியிலிருந்து வர இடுபொருள். அந்த வெளியிலிருந்து வர இடுபொருள் வந்து இப்போ என்ன சில வந்து பின்னாக்கு, கடலை பின்னாக்கு, வேப்பம் பின்னாக்கு போன்றவை, அப்புறம் வந்து இந்த உயிர் உரங்கள், பயோ ஃபர்டிலைசர் சொல்லக்கூடிய உயிர் உரங்கள், ரைசோபியம், சோடோமோனஸ் போன்ற அதெல்லாம் உயர் அந்த உரங்கள், இவற்றை வெளியிலிருந்து எடுத்துக்கலாம், அதான் தப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை என்றால், வெளியிலிருந்து எந்த உரத்தை அவர்கள் வாங்கினாலும் அந்த உரம் ஏதாவது ஒரு சிபி என்று சொல்லக்கூடிய சர்டிபைட் பாடி, இயற்கை வழி வேளாண்மைக்காக அங்கீகாரம், சான்றிதழ் வழங்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பினால சான்றிதழ் விளக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நிபந்தனை. அது இல்லைனா ஒத்துக்க முடியாது, இயற்கை வழியும் ஒத்துக்க முடியாது,
தர நமக்கு தெரியாம போயிடும்.
ஆமா ஆமா. அதனால அப்புறம் அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி நிறைய பேர் கேட்கிறாங்க, இயற்கை வழி வேளாண்மைக்கு சான்றிதழ் வழங்க சங்கம் அப்படி சொன்னா இயற்கை வழி எதுக்கு சார் சான்றிதழ் அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் கேட்கிறாங்கன்னா, அவங்க நான் விவசாயி, என்னுடைய நிலம், என்னுடைய இடுபொருளை போட்டு நானே உற்பத்தி செய்கிறேன், இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு போய் மற்றவர்கிட்ட போய் தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேட் 3வது போய் ஏன் அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி
கேட்கிறாங்க. கேள்விதானே, இப்போ என் நிலத்தில் நான் விவசாயம் பண்றதுக்கு எதுக்கு உங்கள்கிட்ட சான்றிதழ் எதுக்கு வாங்கணும், ஒரு உதாரணத்துக்கு நானே கேட்கறேன். இப்போ
நான் அதுக்கு ஒரு மறு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தருக்கு குழந்தை பிறகுதுன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு ஒரு தாய் ஒரு தகப்பன், அவங்க குழந்தை, அவங்க சொந்த குழந்தை, அவங்க குழந்தை தான், ஆனால் அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் என்று பிறப்பு சான்றிதழ் வாங்க வேண்டும். இவங்களே கொடுக்க முடியாது, நான் பெற்ற குழந்தை தான், அது நானே சான்றிதழ் கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் தேர்ட் பார்ட்டி போய் வேண்டியதாக இருக்குது, அந்த கவர்மெண்ட்டே எங்கேயும் கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி பேர் வைக்கணும்னாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, இப்போ இன்னொரு புதுசாக என்ன வந்திருக்குன்னு சொன்னால், திருமணம் செய்தால் கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு
வந்தாங்க,
நீங்கள் சொல்லலாம். நான் வந்து மாப்பிள்ளை, இது என் பொண்ணு, எங்கள் சொந்தக்காரம், நாங்கள் நாள் பண்ணிக்கிறோம், நாங்கள் எதுவும் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிறந்தால் அதுக்கு வந்து பதிவு வேணும், அதுக்கு வந்து சான்றிதழ் வேணும், இறந்தால் பதிவு வேணும், சான்றிதழ் வேணும், அப்படி எல்லாத்துக்கும் சான்றிதழ் வேணும் தேவைப்படுகிறது. எதுக்குன்னு சொன்னா ஒரு அங்கீகாரத்திற்கு. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு பைப் லைன் வாங்கணும் வச்சுக்கோ, பைப் வாங்க போறோம் வச்சுக்கோ, தண்ணி போறதுக்கு பைப்போ அல்லது வீட்டு பைப் கூட வாங்க போனா, போய் முதல்ல என்ன கேட்கறோம், இதுல வந்து ப்ளூ கலர்ல இருக்குதா, ISI முத்திரை போட்டுருக்குதா, அப்படி எல்லாம் கேட்கறோம். இதுக்கே அப்படி கேட்கும்போது நம்ம உயிருள்ள பொருளை போய் சாப்பிட போறோம், உயிருள்ள பொருளை உற்பத்தி பண்ண போறோம், அதுக்கு வந்து தரம் வேண்டாமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதனாலதான் தர சான்றிதழ் வேண்டும். இதுல தரம்னு சொல்லும் போது, இப்ப நம்ம பண்றோம், ஆனா என்ன எப்படி தரம் வருது, எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னா, உலகத்துல பல நாடுகள்ல இருந்து முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்திய நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இது NPOP என்று ஒரு ஒரு சட்டம் மாதிரி போட்டாங்க. NPOPனா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், ஆங்கிலத்தில் பேருங்க. இது வந்து எதில் வருதுன்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் காமர்ஸ் மினிஸ்ட்ரி, வர்த்தக ஒரு இருக்கு இல்லைங்களா, இலாக்கா, அந்த இலாக்காவை கீழே அது வருது. இப்போ அந்த NPOPல வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ்ல தரங்களை எல்லாம் அவர்கள் உற்பத்தி பண்ணிருக்காங்க,
கட்டுப்பாடுகள்
இந்த கட்டுப்பாடுகள் இப்படிதான் நம்ம செய்யணும்னு வச்சிருக்காங்க. அதுபடி நம்ம
அதாவது நீங்க வந்து இயற்கை வழி வேளாண்மைக்கு உள்ள இடுபொருளுக்கே இந்த மாதிரி நிபந்தனை இருக்கு. ஸோ அதை நம்ம முறையா கடைபிடிச்சோம்னாக்க, ஸோ நம்ம நிலத்துல வந்து ஒரு தரமான இயற்கை வழி இடுபொருள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கும் சான்றிதழோட நம்ம வந்து வாங்கி போறது நல்லதுன்னு சொல்ல வர்றீங்க.
இப்போ சான்றிதழ் எப்படி செய்யணும்னு சொன்னா, முதல்ல கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் நான். முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த சான்றிதழ் வந்து வெளிநாட்டுக்கார வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளிநாட்டுக்கார கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணா, அப்போ ஏன்னா நம்ம நாட்டில் சான்றிதழ் கொடுக்குற பழக்கம் இல்லை, வழக்கம் இல்லை, முறையும் இல்லை, அதனால் வெளிநாடு பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டு பண்ணும்போது ஜெர்மனிலேருந்து, சுவிட்சர்லேருந்து அங்கேருந்துலாம் வந்து செய்யும்போது அவங்க ஒரு அவங்க வந்து அவங்க லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்குவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற யாராவது ஒரு சின்ன படித்த பசங்க யாராவது இளைஞர்களை வச்சு இன்ஸ்பெக்டர்னு வச்சு ஏதோ அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு சீப் லேபர்ன்ற மாதிரி அவங்களோட கான்செப்டில் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அப்படி இருந்தாலும் உழவர்கள் கொஞ்சமே தான் போய் ஈடுபட்டு இருந்தாங்க இதில். அவங்ககிட்ட என்னென்னா எக்கச்சக்கம் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. அந்த சார்ஜ்னு சொல்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேஷன் சார்ஜ் வந்து அது வந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருந்தாங்க. இது அந்த டைமில் இருந்த ஒரு முதல் மந்திரி அவர்கள், பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் என்ன பண்ணாங்க, வாஜ்பாய் அவர்கள் அந்த டைமில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, பார்வை பார்க்கின்ற பொழுது ஏன் இப்படி மாதிரி வெளிநாட்டுக்காரர் வந்து இப்படி இல்லை லட்சக்கணக்கில் பணம் வாங்குறாங்களே, ஏன் நம்ம நாட்டில் இதை செய்ய முடியாதா, நம்ம நாட்டில் வந்து இதுக்கு வேண்டிய வல்லுநர்கள் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வி எழுப்பினதுனால தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு, அந்த விழிப்புணர்வு மூலமாக தான் எங்களை போன்றவர்கள் சர்டிபிகேஷனுக்கு வந்திருக்கிறோம்.
இப்போ நம்ம வந்துங்க இயற்கை வழி வேளாண்மையை வந்து எப்படி பண்ணுங்கிறது பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த சான்றிதழ் வந்து நம்ம இதுக்கு இந்த வேளாண்மை முடிச்சுட்டு அப்புறம் கூட எடுத்து சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சான்றிதழ் மட்டுமே இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக வந்து நல்லா இருக்கு நினைக்கிறேன். இப்போ நம்ம இயற்கை வழி வேளாண்மை என்னென்ன வகையில் நம்ம பண்ண முடியும் அப்படின்றதை நம்ம இந்த இடுபொருட்களை பற்றி இப்போ சொல்லிட்டு இருந்தோம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம மேற்கொண்டு பேசணும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ இடுபொருள்கள் வந்து என்னென்ன இடுபொருள்கள் பயன்படுத்தலான்னு சொன்னால், முதல்ல வந்து பண்ணை கழிவுகள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். தஞ்சாவூர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இப்போ நெல் விளையுதுங்க, நெல்ல வந்து இல்லை மூணாக பிரிக்கலாம். நெல் பயிர் எடுக்கும்போது வந்து முடி நடு அது எடைன்னு வச்சுக்கலாம் அல்லது கடைன்னு வச்சுக்கலாம். இந்த மூணு பாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முடிங்கிறது வந்து மனிதனுக்கு பயன்படுகிறது,
நெல் மணிகள்.
அந்த இடைங்கிறது வந்து
வைக்கோல்
மாடுகளுக்கெல்லாம் பயன்படுகிறது. அந்த கடை இருக்கிறது வேறு, அது அப்படியே மண்ணிலே போயிடுது. மண்ணில் மண்ணாக இருந்தால் மக்கி அதனுடைய உரத்தை இதை கொடுக்குறது. இதில் அவர் என்ன செய்திருக்காரு, தான் மாடு வச்சிருக்கார், அந்த மாட்டுக்கு என்ன பண்றாரு, கொஞ்சம் வேணுங்கிறத எடுத்துக்கிறார். அந்த வைக்கோல் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற வைக்கோலாம் என்ன பண்றாரு, நிலத்திலே போடுறாரு. இது மிக முக்கியமான ஒன்று. அதே போல நம்ம முக்கியமாக வந்து இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த பயிர் வைப்பயிர்கள் இருக்கு பாத்தீங்களா, நவதானியம்
பாசிப்பயிர்
எல்லாமே குழந்தை நரி பயிர்ல இருந்து எல்லாமே இந்த பயிர் வைப்பயிர்களை வந்து நிலத்துல முதல்ல போட்டு அதை வளர்க்க விட்டு அது ஒரு பூக்கிற தருணம் வந்த உடனே ரெண்டு மாசம் இல்லை மூணு மாசம் வந்துடும், அது அப்படியே மடக்கி விடணும். இதுதான் இருக்கிறதுக்குள்ளே மிகச்சிறந்த ஒரு முறை. அது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாவே என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணினுடைய ஊட்டம் மண்ணுடைய நலம் மண்ணுடைய வளம் அதிகப்பட்டு வரும். இது ஒரு முறை. இரண்டு, நம்ம கம்போஸ்ட் பண்றோம். எல்லாத்தோட மிக இன்றைய நிலைமையில பாத்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் இருக்கிறது, அதாவது மண்புழு உரம்.
மண்புழு உரம்
நமக்கு எல்லாம் தெரியும், சின்ன வயசுலேயே ஸ்கூல்லயே படிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க, மண்புழு உறவுக்கு நண்பன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலு என்ன பண்ணிட்டோம், அந்த நண்பனை இல்லாம பண்ணிட்டோம். ஏன்னா இயற்கை இருந்தா இருந்துட்டு
நண்பன் நம்மளோட நண்பனா இருந்தவன் காணாம எப்படி போனான்,
அதுக்கு என்ன காரணம்னாங்க, மண்ணுல அது வந்து ஒரு இயற்கையோட இயற்கையாக இருந்ததுன்னா அப்படியே இருந்திருக்கும். ஆனா என்ன இப்போச்சு, செயற்கையை உண்டாக்கிட்டோம். எப்படி உண்டாக்கின்னு சொன்னா, மண்ணில் கொண்டு உப்பு கொட்டுறது, ஏன்னா யூரியா மற்ற எல்லா கெமிக்கல்ஸும் ரசாயனத்தை போட்டு ரசாயனத்தை போட்டு என்ன போச்சுக்கல, மண்ணுடைய புலபரப்பு போச்சு, மண்ணுடைய தன்மை கெட்டு போச்சு. அது கொஞ்சம் வேறு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மண்ணில் மூன்று தன்மைகள் இருக்கிறேன்னு, ஒன்று பௌதிகத்தன்மை, இன்னும் ரசாயனத்தன்மை, உயிரியல் தன்மை, மூன்று தன்மை இருக்குது. இதில் நிறைய பேர் இவனுடைய சயின்டிஸ்டே ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்கு சொல்றதுக்கு, நம்ம சயின்டிஸ்டே இதை பற்றி சரியான முடியும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. எப்படின்னா, நீ ரசாயனத்தை போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மண் வந்து அப்படியே கெட்டி ஆகி போகுது, தன்மை வந்து இறுகிடுது. அந்த இறுகும்போது என்னாச்சுன்னா, அது வந்து ஒரு தண்ணீரை உறிஞ்சிக்கூட தன்மை இழக்கிறது, உரத்தை மற்ற ஏதோ போட்டீங்கன்னா அது எடுத்துக்கூட தன்மை இழக்கிறது, ரொம்ப ஒரு தன்மை கெட்டு விடுது. அது பிசிக்கல், அதாவது என்ன சொன்னால், அது இங்கிலீஷில் சொல்ல போனீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் சொன்னால், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நீர் இருக்கும் தன்மை, எடுத்து வைக்கும் தன்மை, பிறகு நீர் ஊடுருவும் தன்மை, இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, இதெல்லாம் அதில் போயிடுது, சுத்தமாக போகுது. நம்பர் ஒன். ரெண்டாவதுங்க, இந்த பிஎச்னு சொல்லுவோம், பிஎச்னா கார அமிலத்தன்மை,
காராமிலத்தன்மை.
இன்னொன்று வந்து உப்பின் அடர்த்தி, அது ஈஸி எலக்ட்ரிகல் கண்டிஷன் சொல்கிறது. இந்த ரெண்டுமே ரொம்ப மாறிடுது. அந்த ரசாயனத்தை போடும்போது என்னாச்சுன்னா, உங்களுக்கு அந்த பிஎச்னு சொல்லக்கூடியது ஒன்றா ரொம்ப அதிகமாக போயிடும், இல்லை ரொம்ப குறைஞ்சாக போயிடும், இந்த மாதிரி ஆகிடும். அது வந்து நடுநிலைமையில் இருக்கணும், எப்பவுமே நடுநிலைமையில் இருக்கணும். பிஎச் வந்து ஆறுலேருந்து எட்டுக்குள்ள, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஏழு, அதான் சரியான பிஹெச். கமலத்தன்மை இது கெட்டுறது. ரெண்டாவது, மூணாவது வந்து உயிரில் சொன்ன பார்த்தீங்களா, இல்லை மண்ணில் கோடானு கோடி உயிரங்கள்
நுண்ணுயிர்கள்
இருக்கு, அது வந்து பாக்டீரியா இருக்கு, ஆக்டினோமைசிஸ் இருக்கு, ஃபஞ்சைன்னு சொல்லக்கூடியது இருக்கு, எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அது இல்லாமல் மண்புழு, மிக முக்கியமானது மண்புழு. அது இல்லாமல் மண்ணில் சில சில சின்ன சின்ன பூச்சிகள் பூஞ்சு பூஞ்சாங்களும் இருக்குன்னு, புரோட்டோசோவான்னு சொல்லலாம், நிறைய இருக்குது. என்னாச்சு, இந்த இயற்கை போட செயற்கை வித்தை போடும்போது எல்லாவற்றையும் அது கொன்று விட்டது. இப்போ நீங்கள் வந்து ஆசிட்னு சொல்ல முடியல, அமிலம் அல்லது ஆல்கலி சொல்லக்கூடிய காரம், இதை நீங்க பயன்படுத்த முடியுமா,
பயன்படுத்த
முடியாது. அது வந்து கெடுதல் தரக்கூடியது, அதை போல கெடுதல் செய்யுது. கண்டிப்பாக என்ன ஆகி போச்சுன்னா, அது இருக்கிற அந்த அத்தனை உயிரினங்களையும் அது வந்து அழித்து விட்டது. அப்ப அழிக்கும் போது என்னாச்சுன்னா, மண் அந்த உயிர்ப்பு தன்மையை இழந்து விட்டது. உயிர்ப்புத்தன்மையோட இருக்கின்ற பொழுது மண் வந்து வளமே இருக்கிறது முடியாது.
மண் வந்து மலடாகி விட்டதுன்றாங்க.
ஆமா,
இந்த மாதிரி காரணம் சொல்ல
உண்மைதான், மண் மலடாக சொன்னா தப்பே இல்லை. வளடுங்கிறது ஒரு ரொம்ப சாதாரண வார்த்தை. மண் வந்து இறந்து விட்டதுன்னு
தான் இறந்து
விட்டேன்னு, மண்ணுக்கு உயிர்த்தன்மையே போயிடுச்சு,
தன்மையே போயிடுது.
அப்படி என்ன பண்றாங்க, நான் ஏற்கனவே அன்னைக்கு பேசும்போது வீட்டு சொல்லு நினைக்கிறேன், மண்ணை பற்றி பேசும்போது மண்ணுக்கு உயிர் இருக்கிறது, அது வந்து சுவாசம் செய்து கொண்டிருக்கிறது, எல்லாம் சொன்ன இல்லைங்களா. இப்போ அந்தந்த இதெல்லாம் இந்த செயற்கை உரம் போடும்போது இதெல்லாம் நின்று போகுது, எல்லாமே கெட்டு போகுது. அப்ப என்ன போச்சுன்னா மண் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து மசூர மாதிரி தெரியும், அது வந்து இந்த இது மாதிரி இந்த காணல் நீர் மாதிரி காணல் நீர் மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிரு எல்லாமே. ஆனா இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இயற்கை உரத்தை போடுகின்ற பொழுது நான் சொன்ன பௌதிகத்தன்மை ரசாயனத்தன்மை உயிரியத்தன்மை எல்லாம் மிக அதிகமாக மேம்படுகிறது. மேம்பட்டு ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நீங்க தொடர்ச்சியா நீங்க இயற்கை உரங்களே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா அந்த மண்ணுடைய வளம் வந்து நல்ல உயர்ந்து உயர்ந்த உடனே ஒரு இடத்துக்கு அது வந்து சமநிலைக்கு வருகிறது.
விளைச்சல் நல்லா கொடுக்க தரமான மண்ணா மாறிடுது. திரும்ப ரசாயனத்தை போட்டா பழையபடி அது இறந்து போயிடும்.
இப்ப என்ன செய்யறாங்க நம்முடைய இயற்கை வேளாண்மை ஈடுபட்டு விவசாயிகளே நான் வந்து மிக ஆர்வத்துடன் பாக்குறேன். எப்படின்னா அவங்களே விஞ்ஞானிகள் ஆயிட்டாங்க. புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப முன்னேறி இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப இயற்கையா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா ஆடு மாடு திங்காத ஆடு மாடு வந்து உண்ணாத ஆமா சாப்பிடாத அந்த செடி கொடிகள்லாம் கண்டுபிடிச்சு தேடி அதையெல்லாம் எடுத்து ஒரு உதாரணத்துக்கு ஆடு ஆடுதரப்படை ஆமா கருணுச்சி
தேப்பை
ஊமத்தை எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு பீனாரி சங்குன்னு இருக்கு. இது மாதிரி 7-8 வகையான செடி கொடிகள் அதுல இருந்து வர்ற அந்த இலையை எடுத்து அதை வந்து நன்றாக பிழிந்து அதுல வந்து மாடு கோமையம் இருக்கு பாத்தீங்களா கோமயத்துல போட்டு ஊற வைத்து அதை எடுத்து அதை அடிக்கிறாங்க. அதை அடிச்சா நிறைய பூச்சி இப்போ போயிடுது செத்து போகுது.
பூச்சிகள் ஓடி போயிடுதா இல்ல இறந்து போயிடுதா?
இறந்து போய் ஓடி போயிடுது.
ரெண்டு இருக்கு.
இந்த ஓரளவுக்கு நச்சுத்தன்மை இதில் வந்தது
வந்துருக்கு
அதனால போயிடுது. அது அதனால ஒண்ணு போயிடுது. ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மண்புழு உரம் இருக்கு பாத்தீங்களா மண்புழுவை நிலத்துல விடுறது டைரக்டா மண்புழு உரம் தயாரிக்கிறது. இன்னைக்கு பார்த்த வரைக்கும் நாங்க பார்த்த வரைக்கும் எங்களுடைய யார அனுபவத்தை பார்க்கும்போது இருக்கிறதுக்குள்ள மிகச்சிறந்த உரம் வந்து மண்புழு உரம். இந்த இயற்கை வழி வேளாண்மையில மண்புழு எங்கெல்லாம் போட்டுருக்காங்களோ பாத்தீங்கன்னா மிக நல்ல விளைச்சல் கிடைக்கிறது. நல்ல தரமான பயிர் வகைகள் கிடைக்கின்றன. இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே மண்புழு. மூணாவது என்னன்னா இந்த பஞ்சகவ்யா என்று சொல்லக்கூடிய ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சகவ்யா பத்தி விவசாயிகள் தெரியும்,
நிறைய பேர் வந்து விவசாயிகளுக்கும் தெரியுது,
அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க.
ஒரு விழிப்புணர்வு இருக்கு. விவசாயிகள் நிறைய பேர் அவங்களே வந்து பஞ்சகவ்யா தயார் பண்ணியும் வயலுக்கு வந்து அவங்க
பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு விதமும் பயன்படுத்தலாம். பஞ்சகவியா வந்து உரமாவும் உரமாவும் பயன்படுத்தலாங்க. சேம் டைம் அதே வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாவும் பயன்படுத்தலாம். ரெண்டுக்கும்
பஞ்சகவியா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லாம் வரும்போது நீர் வழி உரம் விடுற அந்த ஒரு தொழில்நுட்பத்தை வந்து இப்ப பயன்படுத்துறாங்க. இப்ப அது வழியா பஞ்சகவியாவை நம்ம அனுப்ப முடியும்.
பண்ணலாம் தரலாம் பண்ணலாம். அது என்ன பண்ண உங்களுக்கு பஞ்சகவியாங்கிறது ஒண்ணும் இல்ல, மாட்டினுடைய 5
பொருட்கள்
இந்த சாணம் கோமயம்
பால்
பால் நெய் எல்லாம் இதெல்லாம் தான். அப்ப இப்ப என்ன பண்ணுறாங்க பஞ்சகவியத்திலிருந்து போய் இப்போ தசகவியா வரைக்கும் வந்துட்டாங்க.
5-10
இளநீர் சேர்த்துறது கருப்பிடி சேர்த்துறது இந்த மாதிரி கல் சேர்த்துறது இப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் உங்களை கண்டுபிடிச்சதான் நம்ம
வேளாண்
விவசாய விஞ்ஞானிகள்
அனுபவத்தில்
கண்டுபிடிச்சதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது நல்லா தான் பயன்பட்டு இருக்கு, பிரச்சனை இல்லைங்க. அது மாதிரி இந்த உரங்களை போடுகின்ற பொழுது மண்ணில் வந்து நல்ல உயிர்த்தன்மை ஏற்பட்டு இப்ப அதுல இருக்கிற அத்தனை உயிரினங்களும் மேம்படுகின்றன. அவருடைய நிறைய வருதுங்க. அப்ப அதனுடைய செயல்பாடுகள் அது நிறைய இருக்கு. மண்புழு அதே மாதிரி மண்புழு நிறைய பெருகுது. அதனுடைய செயல்பாடு மிக சிறப்பா இருக்கிறது.
இப்போ மண்புழுவை பத்தி நம்ம பேசும்போது இப்ப நான்லாம் கூட என்னுடைய பள்ளி பருவ காலத்துல பாத்தீங்கன்னா எங்க வயல் நான்லாம் உழுதுருக்குறேன். அங்கே அந்த சம்பாவுக்கு உழுகும் போது பார்த்தோம்னா அந்த வயல் முழுக்க புழுவாவே இருக்கும். இப்போ எங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கட்டி போடணும்னு சொல்லுவாங்க. அந்த கட்டி பெருசு பார்த்தா அதெல்லாம் நீங்கெல்லாம் போய் வயல் எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ புழுவெல்லாம் கையில் வரும், அது நம்ம கஷ்டமாகவும் இருக்கு. ஆனால் அவ்வளோ புழுக்கள் இருக்கு, லட்சக்கணக்கான புழு ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர்லேயே இருக்கு. இப்போ நீங்கள் மண்புழு உரம்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ மண்புழு உரத்தை விட மண்புழுவா இருந்தால் நமக்கு லாபம் அதிகமா இல்லை மண் உரம் பண்ணி பாடும்போது நமக்கு வந்து லாபம்?
மண்புழுவை என்னன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து மண்ணில் வந்து உற்பத்தி ஆகுமாங்கிறது ஒரு கேள்வி. அது இடம் தட்பவெப்பநிலை அதனுடைய நீர்த்தன்மை எல்லா காரணம் இருக்கு. அது உற்பத்தியாக நல்ல
இயற்கை வழிக்கு மாறின பிறகு அது வர்றதுக்கு வாய்ப்பு
இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்கே மேற்பாலத்து பக்கத்தில் ஒரு ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம். வாழை பயிர் பண்ணுறவர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மண்புழு உரமே போடல, அவர் மண்புழு கொண்டு விட்டாருங்க. மண்புழு அப்படி விட்டுருக்காரு.
பசுந்தால் உரம் நிறைய பயன்படுத்துற வயலா
இருந்ததுன்னா நல்லா வந்துடும். அதுக்கு உணவா பயன்படுத்துறதுனால வந்துடும். அது சில இடங்களில் பாத்தீங்கன்னா கரும்பு விவசாயிகள் பார்த்துருக்காங்க. கரும்பு விவசாயிகள் 2 அகல பாத்தின்னு வச்சு பண்றோம் இல்லைங்களா, அது பண்ணும்போது அதுல அதே மாதிரிதான். என்ன செய்யறாங்க, முதல்ல வந்து நான் சொன்னேன் பாருங்க, இந்த நவதானிகள் மாதிரி பயிர் வகைகளை பயிர் விளைச்சு விட்டுறது, அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மடை கொடுக்குறது, அதுலயே வந்து முன்பொழுதும் விட்டுற வேண்டியது, மண்புழு விட வேண்டியது. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கரும்பு வந்து 11 அடி 12 அடிக்கு வளர்ந்துருக்குது. அந்த கரும்பு கரும்புடைய தரம் அதனுடைய இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, சக்கரை சத்து ஆமா, அது வந்து 14% மேல போயிடுச்சு, அது 14% அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. அதனுடைய தன்மை மிக நன்றாக இருக்கு,
நன்றா இருக்கு. இப்ப இடுபொருட்களுக்கு மட்டும் இல்லாம பயிர் செய்யற தொழில்நுட்பமே வந்து இயற்கைக்கு நம்ம ஏதாவது புது யுக்திகளை வந்து கையாளணுமா, இப்படி அந்த மாதிரி ஏதாவது சில முறைகள் இருக்கா? இப்படி
தனிப்பட்ட முறையில புது புது விதமான உத்திகள் சொல்லி ஒன்றும்
இல்லை,
நம்மளே கண்டுபிடிச்ச உத்தி இது இல்லை, முதல்ல இருந்து உத்திகள் தான். அதாவது எப்படின்னா இதுல வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல ஒரு வேர்டு ரீசர்ச் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ரீசர்ச்னா மீண்டும் வந்து தேடுவது,
திரும்ப திரும்ப
திரும்ப தேடுவது எப்படி சொல்றது சொல்றதுதான். இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம ரீசர்ச்சே பண்ண வேண்டியது இல்லை, நம்ம பழைய காலத்தில் உள்ள மெத்தட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வழிமுறைகள் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு பண்ணாவே போதும். அதுல நிறைய பழமொழிகள் இருக்கு, நான் அடுத்த முறையில் ரொம்ப சில பழமொழிகள் நான் சொல்ல விரும்புறேன். அந்த பழமொழிகள் பாத்தீங்கன்னாவே எல்லாமே அதோட வந்து அறிவியல் பூரா அதுலயே வந்துருச்சு,
வேளாண் அறிவியல் முழுக்க அந்த வேளாண்மை பழமொழிகள்லயே நமக்கு வந்து அடங்கி போயிடுமா.
என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து அது வேளாண் பெருங்குடி மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண யார் மக்களாக இருந்தாலும் சரி, புலவர்கள் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ரொம்ப முதுநிலை அடைந்தவர்களும் சரி, அவங்க எல்லாருமே பல பலவிதமான பழமொழிகளை விட்டு சென்றுகிறார்கள். எனக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு எல்லா பழமொழியும் ஒவ்வொன்றா நான் வந்து படித்து பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தா ஒவ்வொரு பழமொழியிலையும் அதில் அற்புதமாக இருக்குது, அதில் வந்து அறிவியல் கருத்துக்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறனால.
பழமொழின்றது அனுபவ மொழி தான்,
அனுபவ மொழி
இல்லைங்களா?
அது மாதிரி நம்ம அதையே நான் தொகுத்து கூட நம்ம ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி ஒன்று ஆர்வம் இருக்குது எனக்கு. அதில் சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், படுக்கணும், எந்த பக்கம் தலையை வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது. சாதாரணமாக இதில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, இதில் வடக்கு தெற்கு பார்த்தீங்கன்னா அந்த காந்த சக்தி இருக்குது, புவியீர்ப்பு சக்தி இருக்குது,
காந்த சக்தி,
காந்த சக்தி,
காந்த
சக்தி. அந்த காம்பஸில் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு பார்த்தீங்கன்னா, அதனால சாதாரணமாகவே வடக்கு தெற்கில் படுக்க வேண்டாம், கிழக்கு மேற்கில் தான் படுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீதி ஏற்படுத்திருக்காங்க. அவங்க வந்து எப்படி செய்யுங்களா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய் செய்யாதே அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்கு மேல வந்து விலக சொல்ல
மாட்டாங்க.
ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளவு வந்து இந்த அறிவியல் இருக்குதுன்னு சொல்லி தெரியுது. என்ன சொல்றாங்க, பழமொழி படுகாமல் தன்னூர் கிழக்கே தங்கினால் மேற்கே, ரெண்டே விதத்துல சொல்லிவிட்டாங்க. தன்னூர் கிழக்கே, உங்கூர் நீ கிழக்க பழி வச்சுப்படு, மே வேற இடத்துக்கு போனேன்னா உனக்கு வழி இல்லைன்னு சொன்னா மேற்கு தலை வச்சுக்கோ. அப்ப என்ன அர்த்தம்னா வடக்கையும் தெற்கையும் தலை வைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அர்த்தமா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி சனி புதன் நீராடு, மதிபுதன் மயிர்கழி, இப்படி ஒரு பழமொழி. அப்புறம் நான் அதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், சனிக்கிழமையும் புதன்கிழமை நீராடுனா தலை குளிக்கிறது, தலை குளிக்கிறது சனிக்கிழமையும் புதன்கிழமை தான் பண்ணணும், முடிவெட்டுறது அப்படின்னு சொன்னா மதிபுதன் திங்கக்கிழமை புதன்கிழமை பண்ணணும் அப்படி சொல்லிருக்காங்க. ஏன் மற்ற நாளில் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து பார்த்தா, இந்த கதிர்வீச்சு இருக்கு பார்த்தீங்களா,
கதிர்வீச்சு,
அந்த கதிர்வீச்சினுடைய இயக்கங்கள், அந்த கதிர்வீச்சு இந்த குறிப்பிட்ட நாள்கள் தான் சிறப்பாக இருக்குது, அந்த டைமில் தான் நீங்கள் வந்து செய்யணும், மற்ற நாளில் செஞ்சால் அந்த கதிர்வீச்சு உங்களுக்கு உகந்ததாக இருக்காது, உடம்புக்கு வந்து ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி, இது மாதிரி சின்ன சின்ன வரிகளில் சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளவும் அறிவியல் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறத. அதே மாதிரி வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா நிறைய பழமொழிகள் இருக்குது, அது ஒவ்வொன்றும் பழமொழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அறிவியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி.
நமக்கு வந்து இப்ப நீங்க இயற்கை வழி வேளாண்மைக்கு இடுபொருளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த இடுபொருள் போட்டால் நமக்கு வந்து நல்லா விளையும் அப்படின்ட்டு. இப்போ இந்த இயற்கை வழியில் நம்ம வந்து ஒரு பயிர் பண்ணும்பொழுது அந்த பயிர் வளர்ச்சியிலையும் அந்த பயிர் கொடுக்கற அந்த விளைச்சல்லையும் இதுலாம் வந்து நீங்க வந்து நமக்கு நல்ல ஒரு மாறுபாடு இருக்குமா, நல்ல ஒரு உயர் விளைச்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
உறுதியா இருக்குங்க, இல்லை அதுலயும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. பட் நாங்க எங்களுடைய அனுபவம், மற்ற நாடுகளோட அனுபவம், எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா, இப்போ அண்மையில் கூட நான் சொல்லணும் உங்களுக்கு, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் சர்டிஃபிகேஷன் நடந்தது, அது வந்து கொரியாவில் உள்ள இடத்துல சியோல்ங்கிற இடத்துல நடந்தது.
சியோல்,
ஆமாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 பேர் வந்திருந்தாங்க, அந்த 900 பேர் வந்து கொரியாக்காரரு, மீது 900 பேர் 78 நாடுகள் வந்திருந்தாங்க. அங்கெல்லாம் பல கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன, அந்த கட்டுரை எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க, இயற்கை வேளாண்மை செய்கின்ற பொழுது மகசூல் மட்டும் அதிகமாவதில்லை, மற்றும் தரம், பயிர்களுடைய தரம் மிக நல்லா வருதுன்னு சொன்னாங்க. ஒரு உதாரணம் சொல்ல போனா காய்கறிகள் எடுத்துங்க. இப்போ நம்ம ஒரு இப்ப இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால நம்ம வேலூர்னு ஒரு இடம் இருக்குது, சேலத்துல வேலூர் இருக்கு, புகழூர்
பரமத்தி
பரமத்தி வேலூர் சொல்லலாம், அந்த வேலூர் அங்கே நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஒரு 4-5 ஆசிரியர்கள், பள்ளியில பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, அப்பவே இயற்கை விளையாடுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க, தோட்டத்துலாம் கூட்டிட்டு போனாங்க. போய் பார்த்தோம், அதில் என்னென்ன கத்திரி வெண்டை பாக்காய் இது மாதிரி எல்லா காயும் பயிர் பண்ணிருந்தாங்க. நான் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அவங்க தோட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி என்கிட்ட கொடுத்துட்டு, சார் இதுக்கு எடுத்துட்டு போங்க, இதில் போய் என்ன செய்யறீங்கன்னா இதில் வந்து கொய்சாதன பேட்டையில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியில் வைங்க, வச்சு பாருங்க என்னென்ன எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீ ஒரு வாரம் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும், அவனுடைய கலர் மாறாது, அது வந்து வாடாது சுருங்காது, அப்படியே இருக்கும் கெடாது, தரம் வந்து மிக நல்லாயிருக்கும், நீ வந்து ஒப்பிட்டு பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நான் கொண்டு வந்து நான் சொல்றது அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாள்
சொன்னேன்,
கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது முற்றிலும் உண்மை, அது அப்படியே இருக்கு, பச்சை அப்படியே இருக்குது, அதே சமயத்தில் அதனுடைய ருசி அது மிக நல்லா இருந்தது. அது மட்டுமல்ல அதனுடைய நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய சத்து சத்து மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால இயற்கை வேளாண்மையில் பண்ணுகின்ற பொழுது பல விதமான நன்மைகள் இருக்கு இருக்கு. அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, மகசூல் அதிகப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குங்க. இப்போ கண்டிப்பாக முடியும், நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கிறேன்னா அந்த ஆராய்ச்சி மூலமாக அவர் கண்டுபிடித்திருக்கார்கள். ஒரே ஒரு இது என்னன்னா அதை அதன்படி செய்யணும், இயற்கை வேளாண்மை அதை முறைப்படி செய்யணும். ரெண்டாவது ஒரு ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டுக்கு அதில் கொஞ்சம் மகசூல் குறையிற மாதிரி தெரியும், ஆனால் இரண்டாவது ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகமாகும்.
ஏன் இந்த முதல் இரண்டு ஆண்டுகள் மகசூல் குறைய வேண்டிய காரணம் என்ன?
அது காரணம் என்ன, இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நம்ம மனிதனுடைய தட்பவெப்ப நிலை எப்படி நம்ம வந்து அது நமக்கு வந்து அதை பாதிக்குதோ அது மாதிரி அந்த மண்ணுடைய பாங்கும் அந்த மண்ணில் இருக்கிற அந்த உயிரினங்களுடைய பாங்கு எல்லாமே கொஞ்ச நாளைக்கு புதுசாக ஒரு என்வாயர்மெண்ட் வருது, புதுசாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து அது வந்து செருவினி கொள்ளணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் குறையுது அவ்வளோதான்.
அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த ரசாயனம் போட்டதுனால ரசாயனத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் தங்களை மாத்திக்கிட்டாங்க.
இப்ப
ரசாயனத்திலிருந்து மறுபடியும் இயற்கை வழி வேளாண்மை வரும் பொழுது இந்த அங்கக இடுபொருட்களை போடும்போது அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கணும். அதனால வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிது, ரெண்டு மூன்று ஆண்டுகள் வரைக்கும் நீங்க அது இந்த இயற்கை வழிக்கு மாறிச்சுன்னா அப்ப நமக்கு வந்து மண் வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கன்ற மாதிரி நீ சொல்ல வரீங்களா?
அதுல இன்னொரு உதாரணம் கூட சொல்ல போனா சொல்ல நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா நம்ம உடம்புக்கு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் வந்து மருந்து கொடுக்குறார், அதில் குறிப்பாக அலோபதி, நான் அலோபதி பற்றி தவிர சொல்ல கொடுக்குறாங்க. இப்போ அலோபதி மருந்து கொடுக்கும்போது ஒரு தடவை தலைவலின்னு மருந்து ஒரு பாத்திரம் சாப்பிட்றோம் சரியாக போகும், கொஞ்ச நாள் கழிச்சு தலைவலி வந்தால் ரெண்டு மாத்திரம் வேணும், இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாத்திரை சாப்பிட்றது நிறைய பக்க விளைவுகள் நிறைய இருந்துட்டு இருக்குங்க. இப்போ இதில் பிரச்சனை இருக்குது. ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா இந்த இயற்கை வழியில் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நீ ஏதாவது இயற்கை வழியாக சாப்பிட்றீங்கன்னு வச்சு, உங்களுக்கு வைட்டமின் சி வேணும்னு சொன்னால் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் இதை சாப்பிட்டீங்கன்னா வைட்டமின் மாத்திரை வேண்டிய அவசியம் இல்லை, இதில் எந்த விதமான கெடுதல்கள் உடம்புக்கு நல்லது கூட, உங்களுக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் சேரும், நார் சத்து சேருது, மற்ற எல்லா சத்தும் சேருது இல்லை. ஸோ இந்த மாதிரி அதனால நம்ம செய்யக்கூடிய அந்த அந்த அதாவது முறைகள் வந்து முதல்ல கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் குறைவில் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பிறகு அதிகமாகும், ஒரு தடவை அதிகமாகிடுச்சா குறையவே குறையாது, அதுதான் முக்கியமானது.
இயற்கை வழியில் அதுதான் நமக்கு வந்து ஒரு நன்மை. அதாவது இப்போ ரசாயன உரங்கள் போட்டு அந்த மண் வந்து மாறுபட்டு போனதுனால இயற்கை வழிக்கு மாறும்போது ஒரு ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து அது மண் வந்து தன்னை தயார்படுத்திக்கிறது
கரெக்ட்.
அதுக்கு பிறகு வந்து விளைச்சல்
ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ இது வந்து இயற்கை வேளாண்மையில் வந்து எல்லாரும் ஏன் ஈடுபடுறதுன்னு ஒரு கேள்வி வருது. இது காரணம் என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஒன்றும் ஏற்படவில்லை. விழிப்புணர்வு ரெண்டு பக்கத்தில் இருக்கணும், ஒன்று வந்து நுகர்வோர் இடத்துல இருக்கணும், கன்சூமர் சொல்லக்கூடியவங்கிட்ட இருக்கணும்,
உழவருக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும், நுகர்வோருக்கும்
வரணும்.
ஏன்னா இப்போ உழவர் உற்பத்தி பண்ண பிறகு அதுக்கு வந்து இங்கே சரியான விற்பனை வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த முறை அவரால் பண்ண முடியாது. இப்போ நுகர்வோருக்கும் வந்து தொடர்ந்து கிடைக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து நான் இயற்கை வழி உணவு தான் சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணா கூட அது தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து உழவரும் நுகர்வோரம் சேர்ந்து ஒரு முடிவோட பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து நிறைய பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா?
இப்போ வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எடுத்துனா அமெரிக்காவில் எடுத்து நம்புறாங்கன்னா பல ஸ்டோர்ஸ் இருக்குதுங்க, அங்கே வந்து ஹோல் ஃபுட் ஸ்டோர்னு ஒன்று இருக்குங்க, ஹோல் ஃபுட் ஸ்டோர் WHOL முழுமா ஹோல் ஃபுட் ஸ்டோர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஹோல் ஃபுட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா பலவிதமான உற்பத்தி பண்ண பொருள்கள் இருக்குன்னு. ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொன்னால் உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு வகை இருக்கும், அது பல நிறங்கள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது, சில சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, மஞ்சள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுமாதிரி எந்த விதமான பொருள் எடுத்துட்டாலும் பழமாக இருந்தாலும் காய்கறியாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் நிறைய இருக்குது பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் வந்து வரிசையில் நின்று இதை வாங்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10% அல்லது 20% அதிகமாக கூட விலை கூட வச்சிருக்காங்க, அதையும் கொடுத்து வாங்குறார்கள்.
இப்ப அந்த உணவு எல்லாம் வந்து இயற்கை வழி அவங்க வந்து உற்பத்தி பண்ணதா?
ஆமா, எல்லாம் இயற்கையை உற்பத்தி பண்ணி சான்றிதழ் பெறப்பட்டது அங்க ஒரு அந்த கடைக்கு வரும். இதையும் வாங்க மாட்டாங்க.
இப்ப இதுல நீங்க நேரத்தை சொன்னீங்க, இப்ப 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 சமீப காலம் பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் எல்லாம் நல்ல கலர் உள்ள உணவுகள் வந்து நிறைய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது காய்கறி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அது நிறம் அதிகமா இருக்கு, அந்த பல வண்ணங்கள்ல வரக்கூடிய காய்கறிகள் பல வகையா பயன்படுதுன்றாங்க. இந்த நிறத்துக்கு உண்மையிலேயே நமக்கு அந்த மருத்துவ குணங்கள் இருக்கா காய்கறிகள்? எனக்கு ஒன்னு கொஞ்சம்
இருக்கு. எப்படின்னு சொன்னா சொல்லுங்க, நீங்களே அது ஆன்சர் சொல்லிட்டீங்க, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒண்ணு சொன்னீங்க, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ எந்தெந்த பழல வந்து பழத்திலையோ காயிலோ நிறம் நல்ல திக்குன்னு சொல்லக்கூடும் இல்லைங்களா, அடர்த்தியான நிறம் இருப்பது தக்காளி, பீட்ரூட்டு, கேரட்டு, இது மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இவன் பச்சை மிளகாய் கூட பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன்.
அப்படி பார்த்தா நம்ம நாட்டு காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே நல்ல நிறத்தோட தான் இருக்கும். எந்த காய்கறி நிறம்
இன்னொரு இது இன்னொரு குறிப்பிட சொல்லணும், கண்டிப்பாக சொல்லி ஆகுங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நாட்டு காய்கறிகள் ஒன்றும் சத்து இல்லை, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய காய்கறிகள், மேலை நாட்டு காய்கறி சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் வெஜிடபிள்ஸ் சொல்ல முடியும், அதுல வந்து காலிஃபிளவர், கேபேஜ் இந்த மாதிரி இருக்குது, ப்ரோக்கலி இது மாதிரிலாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இருக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு எவ்வளவு சத்து இருக்குதோ அதே போல பல மடங்கு சத்து நம்ம காய்கறிகள் இருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா சுரைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பாகக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா மிக அருமையான சத்துக்கள் இருக்குன்னு. இன்னும் சொல்ல போனால் ஒரு உதாரணம் சொல்றேன், ஒருத்தருக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை இருந்துட்டு இருந்தது, ரொம்ப நாளா வயிற்று வலி வந்தது, என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துட்டு இருந்தது. அவர் என்ன பண்ணார், எங்கெங்கயும் டாக்டர்லாம் போய் பார்த்தாரு, எல்லாம் பண்ணாரு, சரியே ஆகலை. கடைசியில் யாரும் என்ன சொன்னாங்கன்னா சுரக்காய் ஜூஸ் குடிக்க சொன்னாங்க வச்சுங்களா. அவர் சுரக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு ஏதாவது ஒரு 2 மாதம் குடிச்சாரு, நம்ம சுத்தமாக அவருக்கு எல்லாம் சரியாக போச்சு, வயிற்று வச்ச பிரச்சனையே தீர்ந்து போச்சு. இன்னும் சொல்லப்போனால் குரான் இருக்கு பார்த்தீங்களா, குரானில் சுரக்காயை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது, சுரக்காய் மூளைக்கு பலம் தருகிறது அப்படின்னு குறிப்பு வருது, குறிப்பு மூளைக்கு பலம் தருகிறதுன்னு. அது மாதிரி இந்த நாம சொல்லக்கூடிய இந்த பீக்கங்காய் போல எல்லா காய்கறிகளிலுமே, புடலங்காய் போற காய்கறி எல்லாத்துலயுமே மிக நிறைய சத்துக்கள் இருக்கின்றன, அதுல பல விதமான குறிப்பான சத்துக்கள் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் அதை பத்தி ஒரு நாள் பேசணும்னு நினைக்கிறேன்.
காய்கறி பத்தியே நம்ம நிறைய சொல்லணும்.
ஆமா ஆமா ஆமா,
இப்ப நம்ம இயற்கை வழியை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால அதிகமா காய்கறிக்கு போனீங்கன்னா அந்த கருத்து வந்து நமக்கு தடங்கல வந்துடாது, அதனால நம்ம அதை முடிச்சுக்கிட்டு காய்கறி தனியாக பேசலாம் ஒரு நாளைக்கு.
அடுத்தது வந்து நீங்க அந்த இயற்கை வழியான சான்றிதழ் பத்தி நீங்க கேட்டீங்க, அந்த சான்றிதழ் ஏன் அவசியங்கிறது நான் முன்னிலே விளக்கிட்டு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. சான்றிதழ் தேவையானது, சான்றிதழ்ங்கிறது ஒரு தர கட்டுப்பாட்டிற்கு உள்ள ஒரு அறிகுறி, அவ்வளோதான், ஒரு குறியீடு, குறியீடு அந்த குறியீடுன்னு சொல்லலாம். அந்த குறியீடு வந்து எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்மளும் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்குதான் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே, இந்திய அரசாங்கத்துக்கு கீழே அந்த அப்பேடான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க, அக்ரிகல்ச்சரல் அப்பேடா, அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு பேர், அதுக்கு அவங்க தான் இந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கெல்லாம். இப்ப நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20
அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி.
ஆமா ஆமா,
அப்பேடா,
அக்ரிகல்ச்சரல் அப்பேடா, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அண்ட் அதர் ஃபுட்
எக்ஸ்போர்ட்
டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருக்குது, அது இயங்கிட்டு இருக்குங்க, டெல்லியில் இருக்கு, நியூ டெல்லியில். அவங்க தான் என்னன்னா இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய பவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. அவங்க NAB ஒன்று வச்சிருக்காங்க, நேஷனல் அக்ரிடேஷன் போர்டு, தேசிய அங்கீகாரம் குழுன்னு வச்சிருக்காங்க, அந்த குழு தான் மூலமா செய்யறாங்க. முதல்ல என்ன NPOP சொன்னேன், நேஷனல் ப்ரோக்ராம் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், தேசிய ஆர்கானிக் இயற்கை வழி வேளாண்மை செய்யக்கூடிய உத்திகள் என்ன அப்படி பத்தி அவங்க ஒரு குறிப்பை வச்சிருக்காங்க. அதுல வந்து புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க, அதை வச்சு தான் மற்றவங்கலாம் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனியா வந்து குறிப்புகள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பயிரும் இயற்கையா பண்றதுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது குறிப்பு இருக்குது. தென்னை, வாழை, கரும்பு, நெல் போன்றவற்றையெல்லாம் இயற்கையாக நெல் சாகுபடி செய்வது எப்படி அப்படின்லாம் தனித்தனியாக புத்தகமே இருக்குது, எல்லாமே வந்துருக்குது. அதில் வந்து உரம் என்ன போடுறது, அதில் அப்புறம் பயிர் பாதுகாப்பு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. அது எல்லாமே கிடைக்குது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண் பெருமக்கள் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. யார் யார்கிட்டையும் கேட்காமையே கூட அவங்களே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதை பற்றி சொல்லும்போது அந்த சர்டிஃபிகேஷன் அங்கீகாரத்தை பற்றி என்னாச்சுன்னா, எங்கள் இதில் நாங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டில் வந்துங்க OASIS ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்தோம். OASIS ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஃபார் சயின்டிஃபிக் இன்டெக்ரல் சயின்ஸ்னு வச்சுருந்தோம். அதில் வந்து இயற்கை வேளாண்மை வந்து முன்னேற்றம் படுத்துங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு குழு ஏற்படுத்தி வச்சுருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டெல்லியில் ஒரு அந்த அப்பேடா சொல்லு பார்த்தீங்களா, அவங்க ஒரு பயிற்சி கொடுத்தப்போ அங்கே போயிருந்தாங்க. பயிற்சி போனப்போ அவங்களுடைய என்ன கொள்கைகள் வரும்போது வரிசை சொல்லிட்டு வரும்போது நாங்கள் வந்து சான்றிதழ் கொடுப்பது ஒரு கொள்கைன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து மேம்பாடு செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கீங்க ஓஎஸ்எஸ்ங்கிறது, அப்போ சான்றிதழ் நீங்கள் கொடுக்க முடியாது. சான்றிதழ் கொடுக்கலாம், நீ தனிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கணும், இண்டிபெண்ட்டுன்னு சொல்லி கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அதனால் அவங்க வந்து நான் அந்த மீது கூட்டத்துக்கு போக முடியல. சென்று வந்த நண்பர்கள் வந்து சொன்னாங்க என்கிட்ட, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலை நாட்டுக்காரர் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அது அவங்க என்ன சொன்னாங்களாம், நீ எங்கூட சேர்ந்துக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களும் சொன்னாங்க அது மாதிரி, நம்ம அவங்க கூட சேர்ந்துக்கலாமான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு அவங்க கூட சேரணும், நம்மகிட்ட வேணுங்கிற வல்லுநர்கள் இருக்காங்க, வேண்டிய குறிப்புகள் இருக்குது, நமக்கு நாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன தனியாக நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதில் வந்து ஒரு 16 பேர் இருந்தவங்க, அந்த ஓஎஸ்ங்கிறது 16 பேர் இருந்தோம். அதில் என்னாச்சு, ஒரு 6 பேர் அவங்கள வலியமாக வெளியில் வந்து நாம் ஒரு இதுவே ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இதில் அனுபவம்,
அதாவது இயற்கை வழி வேளாண்மை மேம்படுத்துகின்ற அந்த ஒரு அமைப்பில் இருந்து சான்றிதழ்
வழங்கினாங்க. அதுல வரும்போது என்னாச்சுன்னா, இந்த என்ன வந்து அவங்க தலைவனாக இருக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு பிரசிடண்ட் ஆகணும்னு சொன்னாங்க. அது ஏன் நான் பிரசிடண்ட் ஆகணும்னு சொல்றது, காரணங்கள் சில இருக்கு. என்னன்னா, எனக்கு கொஞ்சம் அனுபவங்கள் அதிகமா இருந்தது. இந்த ISO சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன், இப்போ வந்து BIS ஆயிப்போச்சு, பியூரோ ஆஃப் இந்தியன்
ஸ்டாண்டர்ட்ஸ்.
அதில் அந்த ரொம்ப காலைக்கு முன்னாடி இருந்த அந்த அமைப்பில் வந்து பல கமிட்டிகளில் நான் வந்து தலைவராகவும் பல கமிட்டிகளில் குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். கடைசியாக நான் வந்து தேநீர் ஆராய்ச்சி நிலையத்துக்கு போனேன். தேயிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு போகும்போது கூட அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ஃபுட் கமிட்டியில் அங்கே போட்டுருந்தாங்க, அப்புறம் வந்து பெவரேஜ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, அது அந்த கமிட்டியில் என்ன போட்டிருந்தாங்க. அது மாதிரி அதில் நிறைய அனுபவம் இருக்குது. ரெண்டாவது ISO
கேள்விப்பட்டிருப்பீங்க.
அந்த ISO வந்து நான் வந்து ஒரு அதில் ஒரு என்ன சொல்ல சொன்னால் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு எனக்கு. அது வந்து அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அசஸ்டர், லீட் அசஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லீட் அசஸ்டராக இருக்கிறதுனால இது மாதிரி பல தகுதிகள் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தலைவர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் தலைவர் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் இந்த முதல்ல 6 பேர் சேர்ந்து நாங்களாகவே எங்களுடைய சொந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் போட்டு தான் அதை ஆரம்பிச்சிருந்தாங்க. போட்டு இது ஆரம்பத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சொன்னால், அது வந்து சொசைட்டியாக பண்ணணும்னு நினச்சி, அதில் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சொசைட்டி பார்த்தீங்களா, அந்த ஆக்டில் தான் பண்ணணும். இது வந்து 2003 ஜனவரி 6 இன்றைக்கி இதை நாங்கள் தூங்கணும். தூங்கிறதுக்கு முன்னால் நான் என்ன நினச்சேன்னா, நம்முடைய மேதகு சி சுப்பிரமணியம் அவர்கள் தான் பார்த்தீங்களா, அவர் தான் நான் இதை வந்து கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தார் அப்படி இப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் இப்போ எப்படி இருக்காரு என்ன சொன்னால், அவர் அதை மாற்றி நம்ம இயற்கை வளர்ப்பு பண்ணணுங்கிற நினைவுக்கெல்லாம் வந்திருக்காருன்னு சொல்லி தெரியும் எனக்கு. அது கூட எனக்கு அவர் தெரியும், அவர் கூட உறவினரும் கூட. அவர்கிட்ட போய் ஒரு பிளெஸிங்ஸ் என்ன சொல்றது, ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி சொல்லி நினைச்சோம். அதனால என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட்டிட்டு அங்கே போய் அவர்கிட்ட போய் கேட்கும் போது, அவர் அப்பவே கிட்டத்தட்ட வயசு 92 பக்கமாக ஆயிப்போச்சு, ஆனால் அப்போ நல்லா பேசினாரு. என்ன சொன்னார்னா, அவர் இயற்கை விடாமல் பண்ணணும், நீங்க பண்ணுங்க அப்படி சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு, நீங்க பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்களா அப்போ கேட்க, ஏன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்துக்கிற பார்த்தீங்களா, அதனால் அதெல்லாம் கேட்டார். அப்போ நான் சார், நாங்களே எல்லாம் போட் பண்ணேன் சொல்லிட்டு வந்தால் அவர் கொடுத்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் இங்கே கோவிலேயே ராமகிருஷ்ண மருத்துவமனை நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர் கிருஷ்ணசாமிக்கு ஒன்று இருந்தார், அவர் இயற்கை வேளாண்மையில் அவர் பெரிய முன்னோடியவர். அதனால் அவர்கிட்டையும் போய் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இதை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இயற்கை ஓஎஸ்எஸ் இதை இஸ்காப் ஆரம்பிக்கும் போது, இது பேர் இஸ்காப்னு பேர், இந்தியன் சொசைட்டி சர்டிஃபிகேஷன் ஃபார் சர்டிஃபிகேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஷார்ட் ஃபார்ம் வந்து இஸ்காப். இது அன்றைய நிலையில் உள்ள அமைச்சர்கள் 2 பேர் வந்தாங்க, அவங்க வந்து தான் எங்களை தொடங்கி வச்சாங்க. இதை அதுக்கு பிறகு பல வல்லுநர்கள் வந்தாங்க. நாங்கள் இந்த ஓஎஸ்எஸ் நாங்களும் சேர்ந்து பல கருத்தரங்கள்லாம் நடத்திருக்கிறோம். ஊட்டியில் கூட ஒரு கருத்தரங்கம் நடத்தணும், கோயம்புத்தூர் 3-4 கருத்தரங்கம் நடத்தணும். நிறைய விவசாயிகள் வந்தாங்க, பலனெல்லாம் பெற்றாங்க. அப்புறம் நாங்கள் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கிறோம், இந்த கையேடுகள்லாம் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். இந்த கையேடுகளை வந்து மக்களுக்கு பயன்படுகிறவர்கள், விவசாய மக்களுக்கு குறிப்பாக
இயற்கை வேளாண்மை
பண்ணவங்களுக்கு பயன்படுற மாதிரி சில குறிப்பெல்லாம் போட்டிருக்கோம். அதில் பூச்சி பூஞ்சால் கட்டுப்படுத்தி பாது பயிர்பாதுன்னு ஒரு தனிச்சின்ன கையேடு, பிறகு மற்ற பயிர்களுக்காக தனியாக கையேடுலாம் நாங்களே போட்டிருக்கிறோம். அதை அவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் விநியோகம் பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ இதில் என்னன்னா, இதை சரி, இப்போ ஒருத்தர் இருக்கார் இயற்கை வேளாண்மை பண்ணணும்னு நினைக்கிறார் வச்சுங்களா, அவர் சான்றிதழ் பண்ணணும்னு நினைக்கிறார், நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் இன்னும் நேற்று வரைக்கும் நீங்கள் செயற்கை வழி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இயற்கை வழி பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இன்னைக்கு நீ தேதி இப்போ வந்து தேதி எத்தனை தேதி
இன்னைக்கு
தேதி வச்சுங்களேன், ஒரு கணக்கு வச்சு அதுக்கு அடுத்த நாள் இருந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னால், செயற்கையை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுறணும். எந்த விதமான செயற்கை ரசாயனத்தை போடக்கூடாது,
செயற்கை
இடுபொருள் எதுவும் போடக்கூடாது. போட்டு நீ இயற்கை எதுவும் போட ஆரம்பிக்கணும். போட்டுட்டு எங்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும், இது மாதிரி இருக்கேன், நான் வந்து இயற்கை வேளாண் பண்ணலான் இருக்கேன், எனக்கு சான்றிதழ் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுக்கு ஒரு கடிதம் போட்டால் அந்த கடிதத்தை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறோம், விண்ணப்பம் வரும், அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணி அனுப்புறோம். விண்ணப்பத்தை பல விதமான இதெல்லாம் கேட்டிருப்போம், அதில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அவங்களுடைய புகைப்படம் ஒன்று ஒட்டி மற்ற விவரமெல்லாம் கொடுக்கணும் எங்களுக்கு. அது கொடுக்கும்போது ஒரு 250 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அங்கே கொடுக்கணும். அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இங்கிருந்து நாங்கள் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிறோம், ஆய்வு. ஆய்வுனா ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் கூட போவோம் சேர்ந்து, ரெண்டு பேர் குறைந்தது ரெண்டு பேர் போவோம். அந்த பண்ணைக்கு போவோம், அந்த பண்ணை போய் ஆய்வு பண்ணுவோம். ஆய்வு பண்ணும்போது பண்ணையில் என்னதான் தவறு இருக்குதா, என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அது என்னென்ன செய்யணும், இந்த NPOPங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் படி, தரக்கட்டுப்பாடு படி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி அது மாதிரி செய்ய சொல்லுவோம். வந்துட்டு
அதாவது குறிப்பிட்ட கால அவகாசத்தில் நீங்க அந்த பண்ணையை போய் மேற்பார்வையிட்டு ஏதாவது அவங்க வந்து இந்த இயற்கை வழியிலிருந்து ஏதாவது மாறுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆலோசனையை வழங்கி அதை வந்து நீங்க கண்காணிச்சுட்டே இருப்பீங்க.
இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்கிறேன். இது ஒரு ஸ்டெப் முதல்ல இந்த விண்ணப்ப வாரத்தை பூர்த்தி வச்சு அனுப்புறது. வந்துட்டு நான் ரெண்டாவது போய் ஆய்வு மேற்கொள்ளுது. ஆய்வு மேற்கொள்ள வந்த பிறகும் அந்த ஆய்வாளர் இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார், அறிக்கை. அந்த அறிக்கை வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால், இங்கே வந்து இவாலுவேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது, மதிப்பீடு செய்யக்கூடிய கமிட்டி, அதுக்கு வந்து அது கொடுக்கணும். மதிப்பீடு செய்யக்கூடிய கமிட்டி அதை பார்த்துட்டு அப்புறம் குவாலிட்டி மேனேஜர், தரக்கட்டுப்பாட்டுக்காக ஒரு மேனேஜர் ஒருத்தருக்கார், மேலாளர், அவர்கிட்ட போவோம். அவரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னா, கடைசியாக சர்டிபிகேஷன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த சான்றிதழ் தரக்கூடிய குழு, அந்த குழுவுக்கு போறோம். இப்ப இந்த நிலையில் பாத்தீங்கன்னா, எங்களுடைய இதுல நான் தான் தலைவர் இருக்கிறேன், கூட ரெண்டு வல்லுநர்கள் இருக்காங்க, வேற வல்லுநர்கள் ரெண்டு பேர், அது எங்க இது சேர்ந்தவங்க இல்ல, எங்க ஆர்கனைசேஷன் சேராம வெளியில் இருக்கிற வல்லுநர்கள் ரெண்டு பேர் தலைவர் வச்சிருக்கிறோம். ஸோ நாங்க வந்து அதை போராட்டி பார்த்து எல்லாம் சரியா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுப்போம். அந்த சான்றிதழ் கொடுக்கும்போது கொடுத்தா அந்த சான்றிதழ் வந்து ஒரு ஆண்டுக்கு தான் செல்லும். அதுக்கப்புறம் அவங்க வந்து
புதுசு புதுசாக வாங்கிட்டே இருக்கணும். இப்போ சான்றிதழ் கொடுக்குறோன்றீங்க, நீங்கள் கள ஆய்வுக்கெல்லாம் போறீங்க, அவங்க வயல் போய் ஆய்வெல்லாம் பண்றீங்க, இதுக்கெல்லாம் செலவாகும் இல்லையா? இதுக்கு வந்து விவசாயிகள்ட்ட நீங்க வந்து எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறீங்க?
முதல்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக 250 ரூபா, அதாவது ஃபார்முக்கு, பண்ணைக்கு நான் சொல்றேன்,
பண்ணைக்கு,
அப்புறம் தனியா மாதிரி இடுபொருள் இருக்கு தனியா சொல்றேன், பண்ணைக்கு 250 ரூபா கட்டி முதல்ல கட்டுறாங்க. ரெண்டாவது, நான் எங்க போயிட்டு வர்றதுக்குள்ள பயண செலவு, ஆக்சுவல்ஸ் சொல்ல முடியுங்களா, அது மாதிரி டிஏடிஏ சொல்ற மாதிரி அவங்க என்ன எவ்வளவு செலவாகுது அந்த செலவு அவங்க வந்து ஏத்துக்கணும்.
அவங்க
சில சமயத்தில் அவங்களே என்ன பண்ணாங்க, வண்டி அமைச்சாங்க கூட அதுலேயே போயிட்டு வந்துடும். பக்கத்தில் இருந்து வச்சுங்க, பொள்ளாச்சி பொள்ளாச்சி பிள்ளைனா அவங்களே வண்டி அமைச்சா அதுலேயே போயிட்டு வந்துடும் வச்சுங்களேன். பிறகு அங்கே தங்க வேண்டிய அவசியப்பட்டா அதுக்கு தங்கத்துக்கு வேண்டிய ஒரு செலவு எல்லாம் பாக்குறாங்க. அது போக டேரிஃப்னு ஒன்று இருக்கு, அந்த
கட்டணம்.
அந்த கட்டணம் எப்படின்னா, ஒரு முதல் 5 ஏக்கருக்கு 5000 ரூபா வச்சுங்களா, அந்த ஏக்கர் அதிகமாக அதுக்கு மாதிரி கொஞ்சம் கூட்டிகிட்டே போகும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, ஒரு 20 ஏக்கர் ஒருத்தர் வச்சுக்காரு வச்சுருக்கு, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10000 ரூபா பக்கமாக ஒரு செலவாகும்.
அது 5 ஏக்கர் மடங்குன்னு பெருக்கி வாங்குறது இல்ல, குறைந்தபட்ச தொகையை வந்து 5000 ரூபா, அதுக்கு பிறகு நீங்க வந்து ஏக்கர் கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு தொகையை நிர்ணயம் வாங்கிட்டு இருக்கிறோம்.
அது இல்லாம விசிட்டிங் சார்ஜ் ஒன்று இருக்குங்க. இப்போ வந்து பண்ணையா இருந்தனா விசிட்டிங் சார்ஜ் வந்து இப்போ ரெண்டு பேர் போனாங்கன்னு வச்சுங்களேன், 500 ரூபீஸ் 500 ரூபா கொடுக்கும் விசிட்டிங் சார்ஜுங்கிறது. இது வந்து பண்ணை பொறுத்த வரைக்கும் சரி. இப்போ எல்லாம் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு அவங்க வந்து 1 இயர் வரைக்கும் அது வேலிடிட்டி இருக்கு. நிறைய பேர் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, சார் இயற்கை வேளாண்மை நீங்கள் வந்து சான்றிதழ் கொடுத்துட்டீங்க, அவர் இயற்கை வேளாண்மை ஒத்துக்கிட்டார், ஆனால் நீங்கள் வந்து எந்நேரம் 365 நாளும் வந்து கண்காணிச்சு பார்த்துருக்க முடியாது, நீங்கள் வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் அவர் ஏதாவது பண்ண என்ன செய்யறது, ஏறி செயற்கை வழியாக ஏதாவது பண்ண என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உள்ள ஒரே பதில் என்ன, அதுவும் அடிக்கடி உதாரணமாக சொல்றது என்னன்னா, இயற்கை வேளாண்மை என்பது கற்பு நெறி, கற்பு என்பது ஆணுக்கும் போது பெண்ணுக்கும் போது, ஸோ கற்பு நெறியிலிருந்து பிறழாமல் இருக்க வேண்டியது அவங்க கடமை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதனால் அந்த அளவுக்கு வந்து மன உறுதிப்பாட்டோட மைண்ட் செட்டோட இருக்கும்போது தான் இது வரணும். நாங்கள் என்ன செய்யறோம், அதுக்கு முன்னாலே கூட வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ஆளுநர் அம்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் வந்தாலும் சரி, ஏபிசிஎல் எக்ஸ்ஒய்சட் வராங்கன்னு வச்சு எங்ககிட்ட ஆர்கானிக் ரிலீஸ் பண்ணுறோம்னு வந்தா உடனே அவங்ககிட்ட பல கேள்விகள்லாம் கேட்டு உண்மையிலேயே அவருடைய மனத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு சோதனை பண்ணி உலமத்தை உளத்தை பார்த்து அது உண்மையாகவே இருக்கிறது அக்கறை இருக்கிறதா என்பதை கொஞ்சம் ஓரளவு தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்றதுக்கப்புறம் தான் நாங்கள் சரின்னு ஒத்துக்குவோம். அது ஒரு காரணம். இது வந்து வேளாண் பொருள்களுக்கு. இப்போ என்ன இதில் என்னென்னலாம் செய்யணும்னு, அவங்க இப்போ எவ்வளோ ஒரு அவங்க நாங்கள் இது ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே வரைபடங்கள் கொடுக்கணும். லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், அது வரைபடம் கொடுக்கணும். அப்புறம் நிலத்தினுடைய வரைபடம், இந்த FMB சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த முன்சி விட்டு வந்து வாங்குறதுக்கு இல்லையா, கிராம அதிகாரிகள் அந்த பம்ப் பண்ண கொடுக்கணும். அப்புறம் பண்ணையினுடைய வரைபடம், இப்போ சில பேர் என்ன பண்ணாங்க, பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க
நிலத்துல வந்து
பிளாக் பிளாக் எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, அதுல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கிணறு இருக்கு
பண்ண போறீங்க,
இல்ல இல்ல எங்க கிணறு இருக்குது, அது வந்து வாழ் கிணறா இல்ல வந்து திறந்த வழி கிணறா, அப்புறம் வந்து மாடு ஆடு வச்சிருக்காங்களா, அது வந்து அதுக்கு வந்து தனியா ஷெட் வச்சிருக்காங்களா, அது எத்தனை ஆடு மாடுலாம் வச்சிருக்காங்க, அது எல்லா பேரும் வேணும், கம்ப்ளீட்டா வேணும். அந்த ஒவ்வொன்றும் எப்படி வைக்கணும், எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வழிமுறை இருக்குது. அதுக்கு தர கட்டுப்பாடு இருக்குது. அது கட்டுப்பாடு அவங்களுக்கு சொல்லி அது மாதிரி செய்ய சொல்லுவோம். இது வந்து பண்டைக்கு பொறுத்தவங்க. பண்ணையிலேருந்து இது வருது இல்லைங்களா, மகசூல் வருது இல்லைங்களா, அந்த மகசூல் வந்து அது எங்களுக்கு தெரிவிக்கணும். இவ்வளோ மகசூல் வந்தது, முதல்ல ரெண்டு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக நாங்கள் போய் எஸ்டிமேட் பண்ணணும்.
இவ்வளோ வரும்,
ஆமாம், தீர்மானம் பண்ணுறோம். எஸ்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்ணி வருது பாருங்க அது எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா சில என்னாச்சுன்னா அவங்க இயற்கை வழியை பண்றது கூட வேற வெளியிலிருந்து கொண்டாந்து சேர்த்து விற்கிறது,
சேர்த்து விற்கிறது அதான் அப்ப கற்போட இருக்கணும். அப்பதான் வந்து
எல்லாமே உண்மை இருக்கணும். உண்மை
வந்து உண்மை,
ஆமா, சத்தியம் அண்ட் உண்மை ரொம்ப கடைபிடிக்கும்
வந்து அது. அப்பதான் அது வந்து முறையா நம்ம இயற்கை வழி பொருள் கிடைக்க வழி இருக்கு.
இதுல இந்த ஸ்கோப்னு சொல்றாங்க, இது ஒண்ணு ஸ்கோப். இது நான் சொன்ன முதல்ல சொன்னது ஃபார்முக்கு சொன்னேன், அதாவது பண்ணைக்கு. அப்புறம் அது இல்லாம இடுபொருள் பண்றாங்க சில பேர். இப்போ பயோ ஃபர்டிலைசர் பண்றாங்க, இது மேலே பண்றாங்க. இடுபொருள் பண்றவங்களுக்கும் நாங்கள் சர்வே கொடுக்குறோம், அங்கேயாரும் கொடுக்குறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, முதல்ல வந்து இது வந்து 250 ரூபா சார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னேன். இடுபொருள் பண்ணவங்களுக்கு 1000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன், 1000 ரூபா. அது தனியாக வந்து விண்ணப்ப முடியும்னா தனியாக இருக்குது.
கட்டணமே வேற,
கட்டணமே வேற. அதுக்கு எப்படி வர்றாங்க
அவங்க வந்து வியாபார ரீதியாக வர்றாங்க,
வரதுனால
விவசாயி வந்து விவசாயமா வர்றாங்க, இவங்க வந்து வியாபார ரீதியாக வர்றதுனால கொஞ்சம் தொகையும் அதிகமாக தான் இருக்கு.
அப்போ என்னன்னா, இதே இது மற்ற வழிமுறைகள் இதே தான். நாங்களும் போவோம், ஆய்வு ஒன்றும் எல்லாம் செய்வோம். ஆனால் இதில் என்னன்னா, அவங்கள்ட்ட நிறைய தகவல் வேடங்களே. இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, கடல் பாசியிலிருந்து நான் வந்து உரம் தயாரிக்கணும்னு சொல்கிறேன் வச்சுங்க. அப்போ எங்களுடைய இது இப்படி என்னன்னா, கடல் பாசி எங்கேருந்து இருக்கிறார், மூலப்பொருள் எங்கேருந்து வருகிறது, அந்த மூலப்பொருள் எப்படி இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்தானும். இப்போ ஒருத்தர் என்ன சொன்னார்னா, கடல்
பாசி அந்த ஸ்பைரல் என்னன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி.
அது இல்லை, அது இல்லை, இது வரைக்கும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். கடல் பாசியிலிருந்து பண்ண சொன்னார். கடல் பாசி எங்கேருந்து எடுக்கிறேன் கேட்டேன். மூலப்பொருள் எங்கே, நான் கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாலேருந்து எடுக்கிறேன்னு சொன்னார். அங்கேருந்து எடுக்கிறேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னு சொன்னோம். அதேமாதிரி நேரிலே போயிங்க,
அந்த கடல் பாசி அவங்க எடுக்கிறாங்க.
ஆமாம், கடலுக்குள்ளேயே போயிருந்தாங்க. அவங்க கூட போய் கடல் பாசி எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்து கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை
உலர்த்துறாங்க.
அந்த உலர்த்துறப்ப அது என்ன மெத்தட்ஸ் பண்ணுறாங்க, அதில் எங்கேயாவது ஏதாவது இது சேருதா, கெமிக்கல் சேருதா, என்ன சேருதாங்களா போகிற பார்த்து அது எப்படி பேக் பண்ணுறாங்க. அது பேக் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க அவங்க. நாங்கள் பண்ணும்போது உப்பு கூட அண்மையில் ஒருத்தர் வந்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. மன்னார்குடி என்ன கூட, மன்னார்குடி பக்கத்தில் தான் சார், மன்னார்குடி இல்லை, மன்னார் வளைகுடாவா,
மன்னார்
வளைகுடா பக்கத்தில் மானாமதுரின்னு ஒரு இடம் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் பண்ணார் சொல்லி கூட கேட்டிருக்காரு. அதே ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எல்லா இடத்துக்கும் போய் நேரிலே பார்த்து ஆய்வு பண்ணி எல்லாம் செஞ்சு பண்ணணும். இதுக்கு வந்து அது வந்து ஒவ்வொருக்கும் பயோ ஃபர்டிலைசருக்கு மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ். ஒரு இது பண்ணுறதுக்கு இடுபொருளுக்கு ஒரு 10,000 ரூபா வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவார். அவங்க இதே மாதிரி எல்லா தகவல் கொடுக்குறேன் எங்களுக்கு. மூலப்பொருள் என்ன, அது எப்படி தயார் பண்றாங்க, ஃப்ளோ சார்ட்னு சொல்ல முடியலைங்களா, ஃப்ளோ சார்ட்னா.
இப்போ அவங்களுக்கும் வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு முறை புதுப்பிச்சு
பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன, அது என்ன வழிமுறை ரூல் என்னன்னா, அவங்க வந்து ஒரு எப்போ முடியுதோ அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாலே எங்களுக்கு சொல்லணும். நாங்கள் போய் அதுக்கு முன்னால ஒரு 1 மந்த்துக்கு முன்னால, 1 மாதத்துக்கு முன்னால்
நாங்கள்
ஆய்வு பண்ணிட்டு அந்த மாதிரி திருப்பி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்.
இப்போ வந்துங்க நம்ம இடுபொருட்களை பற்றி நிறைய பேசணும், இயற்கை வழி வேளாண்மைக்கு. இப்போ அதில் இடுபொருட்களில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வீரிய ஒட்டு விதையெல்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த வீரிய விதைகள் போட்டோம்னா நமக்கு வந்து இயற்கை வழி வேளாண்மைக்கு வந்து அது வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்குமா, நம்ம பாரம்பரிய விதைகள் தான் பயன்படுத்தணுமா?
நல்ல நல்ல கேள்வி. நீங்கள் அதாவது இயற்கை வேளாண்மையில் வந்துங்க, இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு எக்ஸாட்டிக்னு ஒரு வேர்டு இருக்குது. எக்ஸாட்டிக்னா வெளியிலேருந்து வர்றது. இப்போ நம்முடைய சீதோஷ்ணிலே, நம்ம தட்பவெப்பநிலையே, நம்முடைய இதுக்கு தகுந்த மாதிரி எது இருக்கோ அதுதான் நமக்கு வந்து இயற்கை. இப்போ இந்த வீரிய ஒட்டு அல்லது ஜிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றம் பண்ணப்பட்ட விதைகள் இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இயற்கை வேளாண்மை பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக மரபணு மாற்ற விதைகள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு உறுதியான ஒரு கோட்பாடு. இதில் அண்மையில் கூட நான் சொன்ன அந்த கான்ஃபரன்ஸ் போய் கூட இதை பற்றி நிறைய விவாதங்கள்லாம் வந்தது. அப்போ எல்லாமே ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இப்போ இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குங்க ஜெர்மனியில். அவங்க தான் வந்து உலக அளவில், அகில உலக அளவில் வந்து இது ஒரு பெரிய ஒரு இது அமைப்பாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இதே ரொம்ப இதில் சரியாக இருக்காங்க, செய்யக்கூடாதுட்டுருக்காங்க. அதனால் இந்த அது மட்டுமல்ல, மாடு கூட நாட்டு மாடு வச்சுருக்கணும், கோழி வளர்த்துனா நாட்டு கோழி வைக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு ஒரு பண்பாடு மாதிரி வந்துருச்சு. இப்போ
அது இல்லை, அது வந்து விஞ்ஞானபூர்வமாக சரியான ஒரு கருத்தான்னு கேட்குறேன். இப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிற கால்நடைகள், அந்தந்த பகுதிக்கே உரித்தான கோழிகள், இது போல் நீங்கள் பிராணிகளை தான் வளர்க்கணும். அந்தந்த பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகளை தான் நம்ம அந்தந்த சீதோஷ்ணில அந்தந்த உடம்புக்கு ஒத்துக்கும், மற்ற வெளியூர்லேருந்து கொண்டு வரதை விட இதெல்லாம் தான் நீங்கள் வந்து நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்குன்ற மாதிரி எல்லாம் நம்ம செய்திகள் படிக்கிறோம். இது வந்து அறிவியல் பூர்வமாக வந்து சரியான கருத்து,
அறிவியல் பூர்வம் உண்மையான கருத்து. அதுதான் நீ மண்ணை பற்றி பேச கூட சொன்ன மாதிரி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ நிலத்தை நிலத்தை பற்றி சொன்னேன், ஆப்பிரிக்காரன் வந்து கருப்பாக இருக்கான் ஏன்னு சொன்னால், தட்பவெப்ப நிலை வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கனால அவன் கருப்பு நிறம் தான், அவனால் தாங்கக்கூடிய நிலம் இருக்கான். அது அதே காரணம் தான், அதே தான் இங்கேயும் வருது, எல்லாத்துக்கும் அதே காரணம் தான் வருது. அதனால் நம்ம அந்தந்த ஊரில் எது எது இருக்குதோ அதுதான் சின்ன உதாரணம்.
இயற்கை வழின்னு சொன்னோம்னா நீங்க பயிர் மட்டும் கிடையாது, அந்த மொத்த அந்த பல்லுயிர் ஓம்புதல் வந்து நம்ம கட்டாயம் கடைபிடிச்சு வேணும்னு நீங்க சொல்றீங்க. அந்தந்த பகுதியில் உண்டான கால்நடைகள் கோழி இனங்கள் வேற எதுவா இருந்தாலும் அது இருந்தாதான் ஒட்டுமொத்த இயற்கை வேளாண்மை சொல்ல முடியும்.
இப்போ உதாரணத்துக்கு மனிதர்கள் ஆகட்டும் அல்லது மாடு மாதிரி பாத்தீங்கன்னா மனிதர்களே பாத்தீங்கன்னா தமிழக தமிழகத்தையும் எடுத்துங்க, இந்தியா ஊரே எடுத்துட்டா அது வேற விஷயம், தமிழகத்தை மாதிரி எடுத்துட்டா கூட வந்து கிழக்க ஒரு மாதிரி மேற்கு ஒரு மாதிரி தெற்கு ஒரு மாதிரி வடக்கு ஒரு மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா முக்கால்வாசி அவங்களுடைய நிறமே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அது என்ன காரணம்னா தாமிரபரணி காரணம், அந்த தாமிரபரணியில் காப்பர் இருக்குது, காப்பர் தாமிரம் அது அது இருக்கிறதுனால அது அப்படி தான் இருப்பாங்க அவங்க. அந்த இருக்கும் அந்த மண் வாசனை சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த மண் வாசனைங்கிறது மிக முக்கியமான ஒன்று, அது மண்ணுடைய அந்த பாதுகாப்பு பண்பாடும் ஒன்று. அப்போ அந்தந்த உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இங்கே காங்கயத்தில் பார்த்தா காங்கயம் மாடு இருக்குது, அந்த கொம்போடு வந்து வெள்ளை மாடு நம்ம அருமையாக இருக்குது. இங்கே தஞ்சாவூர் போனீங்கன்னா
உம்பளாச்சாரின்னு
ஒரு இது இருக்காது கும்புவோட.
அது காங்கேயம் மாட்டேனமும் உம்பளாச்சாரி தான் தமிழகத்தினுடைய பாரம்பரிய இனன்னே சொல்ற அளவுக்கு இருக்கு. கூட இந்த பருகூர் மலை அடிவாரத்தில் ஒரு அந்த பருகூர் என்ன ஒரு ஒரு இனம் ஒன்று இருக்கு, அது இந்த ஒத்த மாத்து வண்டிகளை அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இது மூணும் பாரம்பரியமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிதோஷ நிலைக்கு
இல்லை. இங்கே இருக்குங்க இப்போ தமிழகத்தில் எப்படி இருக்கு, இன்னும் மேலே போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருன்னு ஒரு மாமா இருக்கு, அது குஜராத்துக்கு போனீங்கன்னா கிருன்னு இருக்கு, சாயிபால்னு ஒன்று இருக்கு அது ஒரு ஒரு இதில் இருக்கு, பஞ்சாப்ல ஒரு அந்தந்த
சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வளர்ந்துருமா
ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது முக்கியம். இப்போ என்ன பேச்சு வர வர நம்ம விதையை நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிடலாங்கிற நிலவு போய் யாரோ வந்து வெளியிலிருந்து விதை கொடுக்குறாங்க, அந்த விதையை நாமளே இப்போ உற்பத்தி பண்ண முடியாது, உற்பத்தி அவங்கள்ட்ட திருப்பி வாங்கணும் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம. அது வந்து எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியல, அது வந்து அவ்வளவு நல்ல
கணக்கு. இயற்கை வழியை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம இந்த விதை பிரச்சனை தீர்ந்து போயிடும் இல்லையா. இப்ப விதையை நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய
அவசியம் இல்ல,
நம்முடைய பயிரிலிருந்து நம்மளே விதையை எடுத்துக்கலாம், இயற்கை வழியா தொடர்ந்து நம்ம அதே பண்ணிக்கலாம். அப்படிதான் நம்ம தாத்தாவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, யாரும் விதையெல்லாம் வந்து
வெளியில
வாங்கின மாதிரி இல்ல, அவங்கவுங்க விளையதுல ஒரு பகுதியை கொஞ்சம் தரமான இருக்கிறத எடுத்து விதைக்குன்னு சேர்த்து வைப்பாங்க, அடுத்த போகம் வரும்போது அதை எடுத்து பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம போய் அக்ரோவெட் சென்டர்ல போய் ஒவ்வொரு சீசனுக்கும் போய் நம்ம விதை வாங்கி பண்ற மாதிரி நம்முடைய மாற்றம், அதாவது மாற்றங்கள் தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் பெரிய அந்த மாதிரி தவிர்க்க முடியாத மாற்றமா நாங்கிறது தெரியல இப்ப. ஆனா இயற்கை வழின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வீரிய விதைகள் வந்து நமக்கு பயன் தராதுன்னு சொல்ல வரீங்க, இப்ப பாரம்பரிய விதைகள் தான் பயன்படுத்துன்னு சொல்ல வரீங்க. இப்ப இதை பயன்படுத்துறதுனால நம்ம வந்து விவசாயிகள் வந்து எப்படி இதெல்லாம் இப்ப விரும்பி ஏற்கிற மாதிரி இருக்காங்க உங்களுடைய அனுபவத்துல
கேட்கறேன்.
வேளாண்மைக்கு அப்படி வரும்போது நமக்கு அவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் மேம்படுன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
இல்ல நிறைய இடங்களை நாங்க பாத்தங்க, வாழ்வாதாரம் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ ஒரு 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 புத்தகம் ஒன்று இருக்குங்க, அந்த புத்தகம் வந்து எப்ப எழுதப்பட்டதுன்னா ஒரு 200-250 ஆண்டுகள் முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம். அது என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா விளைச்சல் எடுத்து ஒவ்வொரு பயிராக எடுத்து வச்சு அந்த விளைச்சல் மிக அதிகமான அளவில் இருந்திருக்கு அந்த டைமில். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஹைபிரிடை போட்டு உரத்தை போட்டு என்ன விளைச்சல் எடுத்துருக்கிறோமோ அதை விட அதிகமான விளைச்சல் எடுத்திருக்காங்க அப்போவே. அப்போ அந்தளவுக்கு மண்ணில் உரம் இருந்திருக்கு, மண்ணில் வளம் இருந்திருக்குது, மண் நலம்னு சொல்லக்கூடிய சாயில் ஹெல்த் இருந்திருக்குது, அதனால அது நல்லா இருந்திருக்கு. ஆனால் நடுவில் கெட்டு போனதுனால இப்படி ஆகிப்போச்சு. இப்போ திருப்பி மீண்டும் அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், மீண்டும் அதே நிலைக்கு வந்தாகணும்,
வந்து ஆகணும், வரதுக்கு வாய்ப்பு
எவ்வளவு விரைவாக நம்ம வரமோ அவ்வளவு நல்லது.
நல்லது நல்லது.
அப்ப இன்னொன்னு இந்த சின்ன வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி இன்னும் சரியா தெரியல, இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த விளக்கம் போய் சேரணும், இதனால என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறது போய் அவங்களுக்கு தெரியணும். உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா நம்மளாம் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒவ்வொரு நாள் நம்ம உணவுங்கிற உணவிலேயே எஞ்சிய நெஞ்சோடு தான்
உண்டுட்டு இருக்கோம்.
இப்ப அது வந்து இல்லாம இருக்கணும்னு சொன்னா இந்த இயற்கை வழி தான்,
இயற்கை வழி ஒண்ணுதான் நமக்கு வந்து ஒரே ஒரு வழி. எஞ்சிய நஞ்சு இல்லாத உணவு வேணும்னா இயற்கை வழிதான்.
நீ இன்னொரு இது கூட சொன்னீங்க, இந்த இது பத்தி கேட்க ஹெல்த்தை பத்தி கேட்டீங்க. நாங்கள் ஒரு சில நிறைய இடங்களுக்கு போய் நாங்கள் வந்து அங்கீகாரத்துக்கு போறோம் இல்லைங்களா, சந்தை கொடுக்க போறோம். அப்போ ஒருத்தர்டே அவங்களும் பேசுறோம். அப்போ குறிப்பா ஒருத்தர் வந்து திருநெல்வேலி புளியங்குழியில் ஒருத்தர் இருக்காரு, முதல்ல சொன்னா தெரியாது அது. அவர் 8 ஆண்டுகளாக அவர் வந்து இயற்கை வழி பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, போனால் நமக்கு எல்லாம் உணவு கொடுப்பார், அவர் இயற்கை உணவு தான் கொடுக்குறாரு. அவர் என்ன சொன்னார்னா, என்றைக்கு இயற்கை வேளாண்மை செய்ய ஆரம்பித்தோனோ அன்றையிலிருந்து எங்களுடைய வீட்டில் அனைவருமே இயற்கை வேளாண்மை தான் சாப்பிட்டுருக்காங்க, அதாவது நெல்லாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்கள் சாப்பிட்டுருக்குறோம். அன்றையிலிருந்து இன்று வரை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகலைங்கிறார். அது நோய் வரல, ஹாஸ்பிட்டலுக்கு போகல,
கேட்க ரொம்ப சந்தோஷமா
அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து சொல்றாரு. அப்ப அவருக்கு உரித்தாகிறது எல்லாருக்கும் தான் இல்லைங்களா,
ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பலன் எல்லாருக்குமே கிடைக்குமே. நேயர்களே, இதுவரை டாக்டர் கே கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருந்து இயற்கை வழி வேளாண்மையுடைய அவசியம் என்ன, அதனால் என்னென்ன பயன் கிடைக்குது, உழவர்களுக்கு மட்டுமில்ல அந்த இயற்கை வழி விளைந்த பயிர்களை சாப்பிடும்போது நுகர்வோருக்கு என்ன பயனெல்லாம் கிடைக்குது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதனால் இயற்கை வழியை வந்து எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.